மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் சமாதானமும் வருவதாக. தேவன் மீண்டும் ஒரு வாய்ப்பு தந்து உங்கள் மத்தியத்தில் வந்து அவருடைய மகாபரிசுத்தமான சத்தியங்களை இந்த வேலையில் கூட தியானம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறார். அதுக்காக மீண்டுமாக நம் தேவனுக்கு நம் கோலான நன்றிகளை நாம் ஏறெடுக்கலாம். அதனால் இன்றைய நாளில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக நம்ம பார்க்க இருக்கிற ஒரு பாடம் வந்து உபவாசத்தின் ரகசியம், ஏ மிஸ்ட்ரி ஆஃப் ஃபாஸ்டிங் என்ற தலைப்பில் நம்ம பாடங்களை நம்ம பார்க்கலாம். அதனால் இந்த பாடத்துக்கு நம் ஆரம்பம் வந்து யோயேல் 2:12 படித்து நம்ம பாடத்துக்குள் நம்ம போகலாம். யோயேல் 2:12 அதனால இந்த ஒரு வசனம் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு நம்முடைய தேவன் சொன்னது, ஆகையால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று. அது அந்த ஒரு வசனம் வந்து இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாகிய நமக்கு கூட தேவன் அதை வச்சிருக்கிறாரு. அதனால் இங்கே நம்ம முக்கியமாக பார்க்கும்போது தேவனிடத்தில் வந்து திரும்புவதற்கு முக்கியமாக என்ன சொல்றாருன்னா, முதலாவது உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும். அதனால் இன்றைக்கு நம்ம அந்த உபவாசத்தை மாத்திரம் நம்ம இன்னைக்கு நம்ம சற்று தியானிக்கலாம். அப்ப பாருங்க, இந்த உபவாசத்தை குறித்து நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா நம்ம செய்யறதில்ல, அதே சமயத்தில் இதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கூட நம்ம கொடுக்கறதில்ல. இல்லை, அதே சமயத்தில் நம்ம அதிகமாக கூட இதை பற்றி சப்ஜெக்ட் பாடங்கள் கூட நம்ம அதிகமாக நம்ம பார்க்கறது இல்லை. அது ப்ராக்டிக்கலாக இப்போ நிலைமையில் இருக்கு. ஆனால் இன்றைக்கு நம்ம இந்த உபவாசம் என்ன விஷயம், எதுக்காக தேவன் அதை அனுசரிக்க சொல்றாரு, அதே சமயத்தில் இந்த உபவாசம் வந்து இதனுடைய உண்மையான பொருள் என்ன, உபவாசனுடைய உண்மையான பொருள் என்ன, இந்த உபவாசம் வந்து எந்த நோக்கத்துக்காக நம்ம அனுசரிக்கணும், அதே சமயத்தில் இந்த உபவாசத்தினுடைய பலன்கள் என்ன இருக்கு, அதே சமயத்துல இந்த உபவாசத்தை எப்படி நம்ம அனுசரிக்க கூடாது, எந்த வகையில, அது இவை பற்றின முழு விவரங்களையும் இன்றைக்கு நம்ம பாடத்தில் நம்ம பார்க்கலாம். அதனால இந்த உபவாசம் வந்து நம்ம சாதாரணமாகவே வந்து உபவாசம் இருக்கும்போது உபவாசம் என்ன நம்ம பார்க்கலாம், நம்ம உணவு வந்து எதுவுமே எடுத்துக்காம நம்ம இருக்கிறோம் சரிங்களா. அப்ப பாருங்க, அந்த மாதிரி வந்து நம்ம உபவாசம் இருக்கும்போது, ஃபாஸ்டிங் இருக்கும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம பிசிக்கலாவே வந்து நமக்கு அநேக நன்மைகள் இருக்குது சரீர பிரகாரமா. இப்போ என்ன நம்ம பார்க்கும்போது, முதலாவது நம்முடைய இறைப்பை குடல்கள் எல்லாம் வந்து சுத்தமாகும். அதே சமயத்தில் அதனால டாக்டர்ஸ் அடிக்கடி சொல்லுவாங்க உபவாசம் வந்து கண்டிப்பாக என்ன ஒரு வீக்லி ஒன்ஸோ அது வந்து கண்டிப்பாக இருக்கும். அதே சமயத்தில் நம்மளுடைய உடலில் வந்து தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாம் இந்த உபவாசம் செய்யும்போது அது கரையும். ஏன்னா எனர்ஜி இருக்காது, ஏன்னா நம்ம சாப்பிடலன்னு என்னன்னா என்ன ஃபுட்டு வந்து நமக்கு எனர்ஜி இருக்காது. ஸோ அதனால வந்து நம்ம பாடியில் ஏற்கனவே வந்து கொழுப்புகள் வந்து சேமித்து வச்சிருக்கோம் நம்முடைய பாடி. ஸோ அப்போ நமக்கு எனர்ஜி இல்லாத போது அந்த கொழுப்புகள் வந்து நம்ம பாடி எடுக்கும். ஸோ அதனால என்னன்னா நம்முடைய உடலில் வந்து கொழுப்புகள் வந்து, ஸோ அதனால கொழுப்புகள் வந்து கரையும் போது நம்ம உடலுக்கு வந்து அது ஸ்ட்ரென்த்து கூட இருக்குது. அதே சமயத்தில் நம்முடைய மூளை கூட நல்லா வேலை செய்வோம், நம்முடைய புத்தி நம்முடைய புத்தி கூட உபவாசம் இருக்கும்போது வந்து அது நல்ல முறையில் இங்கே வேலை செய்யணும்னு நம்ம பார்க்குறோம். அதே சமயத்தில் இந்த உபவாசம் வந்து இருக்கும்போது நல்ல ஆரோக்கியமான ஒரு உடல்நிலை நமக்கு இருக்கும். அதே சமயம் என்னங்க அது உபவாசம் தான், அதுக்காக சாப்பிடவே இருந்து என்ன வீக்காயிருவா, அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் இருக்குது நம்முடைய சரீரத்தில் வந்து குறிப்பிட்ட லெவல் இருக்கு. ஸோ அந்த கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம உபவாசம் இருக்கும்போது ஸோ நம்ம ஃபிசிக்கலாகவே சரீர பிரகாரமாகவே நம்ம உடம்புக்கு அது ரொம்ப நல்லதை நம்ம பார்க்குறோம். அது மாதிரி முக்கியமா நம்முடைய புத்தி யோசனை வந்து அது நல்லா செயல்படுமா உபவாசமா இருக்கும்போது. ஸோ இது வந்து நமக்கு ஸ்பிரிச்சுவலாக நமக்கு பார்க்கும்போது அது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைங்க, நம்முடைய புத்தி யோசனை வந்து நல்லா வேலை செஞ்சு அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ பாருங்க இன்றைக்கு ஒவ்வொரு புதிய சிருஷ்டிகள் வந்து எந்த ஒரு 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 புத்தியில் இருக்கணும், யோசனையில் இருக்கணும் அப்படின்னா புதிய சிந்தை இல்லைங்களா, புதிய சிந்தையில் இருக்கணும், நியூ மைண்டில் இருக்கணும். அப்போ பாருங்க நம்முடைய புதிய சிந்தனை இப்போ உபவாசம் செய்யும் போது நல்லா வேலை செஞ்சுன்னா அது நமக்கு நல்லது தானே இல்லைங்களா. அதே சமயத்தில் என்னன்னா நம்முடைய சுய கட்டுப்பாடு அதிகரிக்கும். இந்த உபவாசம் இருக்கும்போது நம்முடைய செல்ஃப் கண்ட்ரோல் வந்து ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும். ஏன்னா இந்த சுய கட்டுப்பாடு, இந்த செல்ஃப் கண்ட்ரோல் வந்து புதிய சிருஷ்டிகளுக்கு கட்டாயமா தேவை. ஏன்னா இந்த ஒரு கடைசி காலத்தில் இருக்கிற நாம் இந்த உலகத்தை வந்து கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படின்னா, ஒண்ணு வந்து தேவன் முக்கியமாக அவருடைய கிருபையும் அவருடைய சத்தியமும் கொடுக்குறாரு. அதே சமயத்தில் நம்ம பாட்டில் கூட நம்ம செய்ய வேண்டிய பங்குகள் நிறைய இருக்கு. அதுல முக்கியமா பார்க்கும்போது என்னன்னா இச்சையடக்கம் இல்லைங்களா, சுய கட்டுப்பாடு இச்சையடக்கம் கண்டிப்பா வேணும். அப்ப பாருங்க, அப்போ இந்த சுய கட்டுப்பாடு இச்சையடக்கம் இது எப்படி வரும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய சரீரத்தை ஒடுக்குவதன் மூலமா தான் வரும் இச்சையடக்கம். அதனால என்னங்க, அப்போ அதனால நம்ம இந்த ஒரு ஃபாஸ்டிங் வந்து புதிய சிருஷ்டிகளுக்கு ரொம்ப முக்கியம். அப்ப பாருங்க இப்படி ஃபாஸ்டிங் வந்து நம்ம செய்யும்போது என்னன்னா நம்முடைய சரீரத்தினுடைய பலம் அது குறையுது. சரீரத்தினுடைய பலம் வந்து குறைந்து, அதாவது நம்முடைய ஆவிக்குரிய பலம் வந்து அதிகமாகுது. அப்ப பாருங்க சரீர பலம் குறையிறதுனால புதிய சிருஷ்டி வந்து புதிய சிந்தை வந்து என்ன சொல்கிறதோ அதுபடிதான் சரீரம் கேட்கும். ஆனா வந்து ஃபாஸ்டிங் வந்து நம்ம இல்லாம இருந்தோம் அப்படின்னா அப்போ என்னன்னா மாம்சம் வந்து தான் வந்து நம்ம மேற்கொள்ளும். அதனாலதான் வந்து நல்லா சாப்பிட்டா நல்லா நம்ம ப்ராக்டிக்கலா நம்ம பார்க்கும்போது நைட்டெல்லாம் வந்து நீங்க நல்லா சாப்பிட்ட அப்படின்னு நம்ம எல்லாரு. அப்போ ஒரு இரவன் கீதங்கள் படிக்கிறதுக்கே என்ன வருதுன்னா ஒரு லேசினஸ் வருது. நீ போய் நீ எடுத்து நீ வந்து நம்ம உட்காந்து அப்புறம் அந்த ஜெபம் பண்றது கூட என்ன வருதுன்னா அந்த ஒரு என்ன ஒரு உற்சாகமோ அந்த ஒரு வைராக்கியமோ அது மாதிரிலாம் கூட வர்றதில்ல. நல்லா வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா, ஸோ அதனாலதான் வந்து பார்க்கும்போது என்னன்னா இந்த ஃபாஸ்டிங் வந்து கண்டிப்பா தேவை. அதே சமயத்துல நமக்கு என்ன வருது, சாப்பிட்டா தூக்கம் கூட வந்துடுது. இப்ப தூக்கம் நல்லா சாப்பிட்டாச்சுன்னா நல்லா தூங்கிடுறோம். ஒரு நல்ல 10 மணிக்கு தூங்கினா காலையில எவ்வளவு மணி, ஒரு 6 மணி 7 மணி இப்படிதான் எந்திரிக்கிறோம். அப்ப அதுக்கு பிறகு வந்து நம்முடைய வேலைகள் பார்க்கறதுக்கு சரியா இருக்கு உலக பிரகாரம். அப்ப வந்து தேவனுக்குரிய அந்த ஒரு ஒரு சிந்தனை, அந்த ஒரு புதிய சிந்தனை வந்து அது பலமாகிறது இல்ல, அதுதான் வந்து நம்ம பார்க்கிறோம். ஏன்னா மாம்சீகம் என்ன ஆகுது, மெட்டுறது. ஏன்னா மாம்சம் அதான் மாம்சம் வந்து என்னங்க நல்லா சாப்பிட்டாச்சுன்னா தூங்கணும். அப்புறம் வந்து என்னங்க நமக்கு வேற வேற தேவைகள் தான் வந்து மாம்ச பிரகாரமா தான் நம்ம அது அதிகமாக தான் இருக்கிறது. அப்படியா புதிய சிந்தை வந்து சொல்ற மாதிரி வந்து அது ரொம்ப கம்மியாக இருக்கு, குறைவாக இருக்குது நம்ம பார்க்கிறோம். அதனால அன்பான சகோதர சகோதரி, இந்த ஒரு ஃபாஸ்டிங் மூலமா என்ன நமக்கு ஒரு முக்கியமான பலம் என்னன்னா மாம்சீகத்தினுடைய எண்ணங்களுடைய பலம் வந்து குறைய துவங்குகிறது. அதே சமயத்துல புதிய சிந்தனையுடைய பலம் வந்து அதிகரிக்குது. அப்ப பாருங்க இப்படி இப்படி செய்யாம விட்டுட்டோம் அப்படின்னா, ஃபாஸ்டிங் வந்து நம்ம செய்யாம விட்டுட்டோம் அப்படின்னா அது மாம்சீக பலம் நாளுக்கு நாள் அதிகரித்து புதிய சிந்தனையே வந்து கெடுத்துட்டோம். அதனால இது நம்ம ரொம்ப விழிப்புள்ளவர்களா நம்ம இருக்கணும். அதனால அப்ப பாருங்க இந்த ஃபாஸ்டிங் வந்து செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு சில வசனங்கள் இருக்குது. ஆனா ஃபாஸ்டிங் செய்ய வேண்டாங்கிற அர்த்தத்துல அந்த வசனங்கள் பேசல, அது முதலாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ஏர்லியர் ஸ்டேஜ்ல இந்த ட்ரூத்துக்கள் வரும்போது நமக்கு அப்படிதான் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தேவன் இப்போ மீண்டும் நல்லா வெளிச்சத்தை தந்து என்னங்க நம்ம ஏழாம் தூதருடைய அந்த சத்தியங்களுக்குள் படிக்கும்போது அது ரொம்ப பிரகாசமான வெளிச்சமா இருக்குது. இப்ப பாருங்க அதுக்கு ஃபாஸ்டிங் வேண்டாங்கிறதுக்கு சில முரண்பாடான வசனங்களை நம்ம கொஞ்சம் முதல்ல பார்க்கலாம். மத்தைய 9:14-15.
அப்பொழுது யோவானுடைய சீஷர் அவரிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேகம் தரம் உபவாசிக்கிறோமே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது இல்லையோ என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள்.
அப்ப பாருங்க இந்த வசனங்கள் தான் வச்சுட்டாங்க முன்னாடி. எப்படி என்ன பார்க்கும்போது நீங்க மேலோட்டமாக நம்ம பார்த்த அப்படின்னா, இப்ப பாருங்க அந்த சீசர்கள் இவங்க வந்து உபவாசமே இருக்கிறது இல்ல, கர்த்தருடைய அப்போஸ்தலர்கள். ஆனா யோவான்ஸ்தானுடைய சீசர்கள் எல்லாம் செய்யறாங்கன்னா அவங்க எல்லாம் உபவாசம் செய்யறாங்க. அதை வந்து பார்த்துட்டு இவங்க என்ன கேக்குறாங்க, உங்க சீசர்கள் என்ன பண்றது இல்ல, உபவாசம் வந்து செய்யறது இல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ அதுக்கு கர்த்தர் வந்து என்ன மருத்துவர் சொல்றாருன்னா, அதாவது வந்து மலவாளன் வந்து கூட இருக்கும் போது அவங்க உபவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப மலவாளனை விட்டு எடுபடும் நாட்கள் வரும் இல்லைங்களா, மலவாளன் வந்து போயிடுவாரு. அந்த நாட்கள்ல அவங்க என்ன செய்வாங்க, அவங்க வந்து உபவாசிப்பாங்க. அப்ப இந்த ஒரு வசன பகுதியை எடுத்துட்டு இப்ப பாருங்க, கர்த்தராக இயேசு கிறிஸ்து முதலாம் வரையில் இருந்தாரு. அப்ப அவர் கூட யார் இருந்தாருங்க, சீசர்கள் இருந்தாங்க. அப்ப சீசர்கள் கர்த்தர் வந்து கூட இருக்கும்போது கர்த்தரை என்ன சொல்லியிருக்கிறாரு, அவங்க உபவாசிக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா இப்ப நம்ம காலத்துல, இப்போ கர்த்தரோட இரண்டாம் வரியின் காலத்துல நம்ம இருக்கிறோம். இப்ப கர்த்தர் யாரு கூட இருக்கிறாரு, இப்ப நம்ம கூட தான் இருக்கிறாரு. இப்ப நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, நம்ம வந்து உபவாசிக்க வேண்டியதில்லை. இப்படிதான் வந்து அப்போ அதனாலதான் உபவாசிக்க நம்ம யாருமே பேசுறதில்ல, சப்ஜெக்ட்ஸே வந்து நம்ம அதிகமா கூட பாக்குறது இல்ல, உபவாசத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கூட நம்ம கொடுக்கறது இல்ல. ஆனா இந்த மாதிரி நம்ம தவறான முறையில அதை புரிஞ்சு கொண்டுட்டோம். ஆனா அன்பா சகோதரர், அந்த அர்த்தத்துல நம்ம கர்த்தரா ஏசு அங்க பேசல, அதுதான் வந்து நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். கர்த்தர் வந்து அந்த மாதிரியான ஒரு அர்த்தத்துல அங்க பேசல, மாறாக இது வந்து லிட்டரல் பாஸ்டிங் பத்தி அங்க பேசல. கர்த்தர் நீங்க எந்த பாஸ்டிங் குறிச்சு பேசிட்டாருன்னா, ஆவிக்குரியான உபவாசம் அப்படின்னா என்னன்னா, ஆவிக்குரியான சத்தியங்கள் கிடைக்காத காலம் சபைக்கு வரும், அதை பத்தி தான் அங்க பேசினார். அப்ப பாருங்க கர்த்தருடைய முதலாம், அதனாலதான் இந்த கர்த்தருடைய முதலாம் வரைக்கும் நீங்க பாருங்க, கர்த்தர் வந்து அந்த அப்போஸ்தலர்களுக்கு எல்லா சத்தியங்களே அவருக்கு சொன்னார், சத்தியங்களை வந்து கர்த்தர் அந்த அப்போஸ்தலர்களுக்கு வந்து சொன்னார். அது வந்து ஆவிக்குரியான சாப்பாடு. அப்ப பாருங்க மனவாளன் கூட இருக்கும்போது அவங்க என்ன பண்ண வேண்டியதில்ல, அவங்க உபவாசிக்க வேண்டியதில்ல, மனவாளன் கூட இருக்கும். ஏன்னா கர்த்தர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறார் இப்போ அந்த அந்த ஆதிக்கால சபைக்கு அப்போஸ்தலர்களுக்கு, அவங்க வந்து சத்தியங்களை சொல்லிட்டு இருக்கிறாரு, டீச்சிங் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதனால வந்து அவங்க வந்து கர்த்தர் பேசுறது வந்து ஆவிக்குரியான விஷயத்துல பேசிருக்கிறார், ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்கணும். அப்ப பாருங்க, அப்ப அவங்க வந்து உபவாசம் வந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, மலவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும். அப்படின்னா என்னங்க, கர்த்தர் வந்து அவருடைய ஓட்டத்தை முடிச்சு அவர் பரலோகமே போயிருவாரு. அப்ப பரலோகத்துக்கு போன பின்பு சபை என்னவா, அப்பொழுது மலவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது அவர்கள் என்ன செய்வாங்க, உபவாசிப்பார்கள். அப்ப பாருங்க நம்முடைய கர்த்தராக இயேசு அவங்க பரலோகமே போன பின்பு அப்ப சபையோட நிலைமை என்னாச்சு அப்படின்னா, அவர் சொன்ன போதனைகள், அவர் சொன்ன உபதேசங்கள் வந்து அந்த சபைக்கு போறது வந்து நாளுக்கு நாள் குறைய தொடங்கிச்சு. நாளுக்கு நாள் குறைய தொடங்கி கடைசியில் சபை பார்க்கும் போது அந்த ஸ்பிரிச்சுவல் என்னங்க உணவு, ஆவிக்குரியான அந்த சத்தியங்களே வந்து கிடைக்காத ஒரு நிலைமை ஆயிடுச்சு. அது எப்ப அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இருந்த யுகத்துல என்னாச்சு, போப்பசியினுடைய ஆதிக்க காலத்துல தேவனுடைய சத்தியங்களே சபைக்கு கிடைக்கல. அதனால தான் நம்ம வசனத்துல நம்ம பார்க்கும்போது ஆமோஸ் 8:11 வசனம் பாருங்க,
இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும், ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜனக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார்.
அதுதான் அந்த பஞ்சம் தான் அனுப்புனாரு. என்ன பண்ண போனாருன்னா, கர்த்தருடைய வசனம் கேட்க முடியாத பஞ்சம். அது எப்பன்னா அந்த இருந்த காலத்துல நடந்து, இருந்த காலத்துல வந்து சபைக்கு எந்த ஒரு சத்தியமே என்னன்னா அவங்களுக்கு வந்து தெரியல. கொஞ்சம் பரிசுத்தவான்கள் சொன்னாலும் கூட அந்த பேப்பர்ஸை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்திக்கிற சமைப்பு வந்து முழுவதுமாக அதை நிறுத்தி வச்சுட்டாங்க. அந்த உண்மை கர்த்தருடைய உண்மையான சத்தியங்களை அந்த சுவிசேஷத்தின் ஒளியை வந்து அந்த சபைக்கு வந்து அவங்க கொண்டு விடல. அதான் வந்து பார்க்கும்போது மனவாளன் உங்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும். எப்போனா அது வந்து அந்தி கிறிஸ்து தெரியுது, கர்த்தராக இயேசு போன பின் முதலாம் நூற்றாண்டு வரைக்கும் என்ன இருந்துச்சுன்னா சபையில வந்து அருமையான சத்தியங்கள் இருந்துச்சு. அதே சமயத்தில் இரண்டாம் நூற்றாண்டுல கூட என்ன இருந்துச்சுன்னா சத்தியங்கள் இருந்துச்சு. ஏன்னா இந்த அப்போஸ்தலர்களிடமிருந்து அந்த அடுத்த ஜெனரேஷன் வந்து அவங்க கத்துக்கிட்டாங்க நேரடியாக. அதனால இரண்டாம் நூற்றாண்டுல கூட என்ன இருந்துச்சுன்னா இந்த ஒரு சத்தியங்கள் வந்து மாறாம இருந்துச்சு. ஆனா மூணாம் நூற்றாண்டுக்கு வரும்போதுனா இன்னொரு ஜெனரேஷன் போகும்போது என்னன்னா, அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஒரு சத்தியம் வந்து குறைவாக இருக்க ஆரம்பிச்சு. என்னங்க அந்த அந்த விசுவாசம் வந்து என்னங்க குறைய தொடங்குச்சு. ஏன்னா அந்த பிசாசு வந்து என்ன பண்ணிட்டான்னா, அந்த கலையான போதனைகளை இந்த மூணாம் நூற்றாண்டுல இருந்து தான் வந்து உள்ள நுழைக்க இருக்க ஆரம்பிச்சேன். அதெல்லாம் வந்து நம்ம சரித்திரத்தில் நம்ம பார்க்கிறோம். அதனால கர்த்தர் வந்து அங்க பேசுனது என்னன்னா, இது பத்தி தான் அங்க பேசினாரு, மனவாளன் உங்களை விட்டு எடுப்படும் நாட்கள் வரும், அப்பொழுது என்ன பண்ணுவாங்க, அவர் உபவாசிப்பார்கள். அதாவது ஆவிக்குரியான சத்தியங்கள் இல்லைங்க, அது கிடைக்காத நிலைமை. அந்த இருந்த யுகத்தை பத்தி தான் அங்க வந்து கர்த்தர் அங்க பேசினாருன்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா இப்ப நம்ம காலத்துல கர்த்தருடைய இரண்டாம் வருடைய காலத்துல இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப அந்த மாதிரி பஞ்சம் இல்ல. அதுதான் நம்ம கவனிக்கணும். கர்த்தருடைய இரண்டாம் வருகையின் காலத்துல இப்ப அந்த மாதிரி ஆவிக்குரியான பஞ்சம் இல்ல, சத்தியம் கிடைக்க இல்லாத அந்த ஒரு பஞ்சமே இப்ப நம்ம காலத்துல இல்ல. ஏன்னா நம்ம படிக்கிற வெளிப்படுத்தல் நம்ம படிக்கிறோம், வெளிப்படுத்தல் மூணாம் அதிகாரம் 20 வசனத்துல நம்ம படிக்கிற போறோம்.
இதோ வாசப்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான்.
ஆமாங்க, இப்ப இரண்டாம் வருகையினுடைய காலத்துல அவருடைய ராஜ்யத்துக்குள் இருக்கிற நாம் வந்து இப்ப கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. அதனால இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கிறாருன்னு இப்ப அவரே என்ன பண்றாருன்னா போஜனம் பரிமாறிட்டு இருக்கிறாரு நமக்கு, நமக்கு தந்துட்டு அவர் இருக்கிறாரு. அதனால இப்ப என்ன ஆவிக்குரியான அந்த ஒரு பஞ்சம் நமக்கு இல்ல. அதுதான் இந்த ஒரு விஷயத்த அன்பான சகோதரர் சரி கர்த்தர் அங்க வந்து நம்ம அங்க பேசியிருக்கிறாரு நம்ம பார்க்கிறோம். ஆனா இல்ல லிட்டரலாக சொல்லறது பிரகாரமா வந்து நீங்க பாஸ்டிங் செய்ய வேண்டாம்னு அங்க கர்த்தர் அங்க பேசல. ஏன்னா கர்த்தரே என்ன பண்ணிருக்கிறாரு அவருடைய வாழ்க்கையில உபவாசம் செஞ்சிருக்கிறாரு இல்லைங்களா. கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில அவரே என்ன பண்ணிருக்கிறாருன்னா உபவாசம் செஞ்சிருக்கிறாரு. அப்ப நான் அப்போ சில கூட என்ன பாருங்க நீங்க வசனம் நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு 4 அதிகாரம் 2 வசனம் பாருங்க. வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் ஆவியானவரால் என்ன இல்லீங்களா. அங்க நீங்க நம்ம பார்க்கும் போது அங்க 40 நாள் செஞ்சாரா அவர் வந்து அங்க உபவாசமே அவரு கூட அந்த உபவாசம் செஞ்சார். இது வந்து ஆரம்ப பிகினிங் ஸ்டேஜ். அங்க 40 நாள் உபவாசம் செய்தாரு. அப்ப அதுக்கு பிறகு வந்து இந்த சோதனைகளை நம்ம கர்த்தர் என்ன பண்ணார் அங்க ஜெயித்தாருன்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க அதனால கர்த்தர் வந்து உபவாசம் வந்து செய்ய வேண்டும் நம்ம சபைக்கு என்ன பண்ணல அவர் சொல்லல, அதுதான் நம்ம கவனிக்கிறோம். ஏன்னா அவரு என்ன பண்ணிருக்கிறாரு அந்த மாதிரியே வச்சிருக்கிறாரு. அதே சமயத்துல அப்போஸ்தலர்கள் கூட என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா உபவாசம் செஞ்சிருக்கிறாங்க. நீங்க பாருங்க 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 28 வசனம் பாருங்க. சிஸ்டர் 2 கொரிந்தியர் 11:28
பாருங்க
சொல்றாரு அந்த 27ங்களா இங்கிலீஷ் கொஞ்சம் மாதிரி பரவாயில்ல. அப்ப பாருங்க அப்ப அங்க பார்க்கும்போது அங்க அப்பா போலங்க சொல்லும் போது அநேக முறை நான் குளிரிலும் எனக்கு பசியிலும் அதே சமயத்தில் எப்படி இருக்கிறாரா உபவாசத்திலும் நான் தரித்திருந்தேன் நம்ம பாருங்க. அப்ப உபவாசம் கூட அங்க அப்போஸ்தலர்கள் வந்து அங்க அனுசரிச்சிருக்கிறாங்க. இப்ப பாருங்க இப்ப நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்துவும் இந்த உபவாசத்தை அனுசரிச்சிருக்கிறாரு, அப்போஸ்தலர்களும் அனுசரிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு அப்ப நாம் வந்து உபவாசம் வந்து என்ன பண்ண கண்டிப்பா அனுசரிக்கணும் அன்பான சகர சகோதரி. ஏன்னா 1 யோவான் 2:2 அதிகாரம் 6 வசனத்துல நம்ம இந்த விதமாக நம்ம படிக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் அவர் நடந்தபடியே தானும் ஆமா. ஏன்னா நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த சோதனைகளை இந்த வெற்றிகளை அதே சமயத்தில் அப்போஸ்தலர்கள் கூட தங்களுடைய வாழ்க்கையில இந்த உபவாசம் செய்து அங்க ஓட்டத்தை வந்து ஓடி இருக்கிறாங்க. அதனால நம்ம கூட கண்டிப்பா என்ன செய்யணும்னா நம்ம கூட பாஸ்டிங் வந்து நம்ம கண்டிப்பா செய்யணும், உபவாசம் வந்து செய்யணும். ஏன்னா நம்முடைய ஆவிக்குரிய பலம் உபவாசத்தின் மூலமாக அது கூடுதலாக அது அதிகரிக்கிறது. அது ஏன்னா நம்ம கர்த்தர் வந்து உபவாசம் செய்யறாருன்னா இதுக்கு நம்ம பாருங்க கர்த்தர் வந்து ஒரு பரிபூர்ணமான ஒரு மனுஷர். அவருக்கே என்ன தேவைப்படுது அப்படின்னா ஆவிக்குரியான பலம் தேவைப்படுது. அதனாலதான் கர்த்தர் வந்து இரவான இன்னைக்கு எங்க போயிடுறாரு தனியாக ஒரு மலைக்கு போயிடுறாரு. அதே சமயத்துல என்னங்க உபவாசத்தோடு ஜபம் அப்ப ரெண்டும் வந்து செய்யும் போது என்னன்னா அப்பொழுது வந்து ஆவிக்குரியான பலம் அதிகரிக்குதுன்னு நம்ம பார்க்கிறோம். இப்ப பாருங்க இதை பத்தி இன்னும் நம்ம விவரமா உள்ள நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்க அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது என்ன நம்ம பார்க்கிறோம்னா இந்த உபவாசத்தினுடைய உண்மையான பொருள் என்னங்கிறது கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். உபவாசம் இல்லைங்களா பாஸ்டிங் இதனுடைய உண்மையான பொருள் என்ன ரியல் மீனிங் என்ன அது கூட நம்ம வேதத்துல நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்க உபவாசம் அப்படின்ற நம்ம பார்க்கும்போது இப்போ பாஸ்டிங் பாஸ்டிங் வந்து எப்படி நம்ம அனுசரிக்கிறோம். இப்ப வந்து நம்ம சாப்பிடலாம். இப்ப நம்ம வந்து தேவன் வந்து நீங்க சாப்பிட வேணாம்னு நம்ம சொல்றது இல்ல, நம்ம சாப்பிடலாம். ஆனா நம்முடைய ஆவிக்குரிய பலத்துக்காக நம்முடைய இச்சையடக்கத்துக்காக சுய கட்டுப்பாட்டுக்காக நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த ஒரு அதாவது நம்ம சாப்பிடலாம் ஆனா கூட நம்ம என்ன பண்றோம் அது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்னா அதை நம்ம ஒதுக்கி நம்ம வைக்கிறோம். நம்ம சாப்பிடலாம் ஆனா கூட என்ன பண்றோம் நம்ம சுயமாக நம்மளே முன் வந்து செய்து நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம அது வந்து நம்ம ஒதுக்கி நம்ம வைக்கிறோம். அப்ப பாருங்க இப்படி இதுதான் வந்து நம்ம உபவாசம் நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல இது அப்போ சொன்ன போல் அவருடைய வார்த்தைகள் அங்க சொல்லும் போது நீங்க பாருங்க, ரெண்டு 1 கொரிந்தியர் 9:27 வசனம் பாருங்க.
மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன், நான் தானே ஆபத்தவனாய் போகாத படிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன்.
ஆமாங்க, இப்ப உபவாசம் செய்யும் போது நம்ம சரீரம் என்ன ஆகுதுன்னா கண்டிப்பா அது ஒடுக்கப்படுது, கண்டிப்பா சரீரம் வந்து ஒடுக்கப்படுது. அதனாலதான் அப்போஸ்தலர் நீங்க போல அங்க சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனை போகாத படிக்க என் சரீரத்தை ஒடுக்கி என்னை நான் கீழ்படுத்திக்கிறேன் நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க சரீரம், என் சரீரம் அப்படின்னு சொல்லாருங்க, என் சரீரத்தை என்ன பண்றேன் நானு ஒடுக்கிறேன். அப்ப என் சரீரம் என்று சொல்லும் போது இது என்ன விஷயம் குறிக்குது இல்லைங்களா, என் சரீரம் சொல்லும் போது என்ன விஷயம் குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, முதலாவது நீங்க கமெண்ட்ஸ் பிப்ளிக்கல் கமெண்ட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா நீங்க பாருங்க, அந்த சரீரத்துல முதலாவது அவர் என்ன வைக்கிறாருன்னா ஃபுட்டு, அதுதான் போட்டுக்கிறார் இங்கிலீஷ்ல. முதலாவது என்ன வருதுன்னா என் சரீரத்தை ஒடுக்கிறான், அதுல முதல் பாயிண்ட் என்ன வருதுன்னா உணவு. அப்புறம் ரெண்டாவது வந்து ட்ரிங்க் குடிக்கிறது, மூணாவது வந்து பேசுறது, அப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா போகுது. அப்ப பாருங்க, அப்ப முதல் பாயிண்ட் என்ன அங்க அப்போ சொன்னாங்க போலங்க, என்ன என் சரீரத்தை ஒடுக்கிறது என்ன பாயிண்ட் வைக்கிறாருன்னா ஃபுட்டு. அதே சமயத்துல நம்ம மூத்த சகோதரர் கூட அதை தான் அங்க குறிப்பிடுறாரு. பாருங்க நீங்க ரீபிரிண்ட் 3894 பேஜ் 3வது பேராகிராஃப் அதை நீங்க பாத்தீங்கன்னா அதுல இது பத்தின விவரம் இருக்கு. சோ என் சரீரத்தை வந்து நான் ஒடுக்கிறேன்னு சொல்லும் போது முதலாவது என்ன வருதுன்னா நம்முடைய உணவு. சோ உணவு கண்டிப்பா என்ன பண்ணணும்னா பாஸ்டிங் வந்து நம்ம செய்யணும். அது ஏன்னா அப்போ சொன்ன போலதைய ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அங்க அங்க சொல்றாரு. அப்ப பாருங்க, இப்படி நம்ம அந்த உணவு வந்து நம்ம எடுக்காம அதை நம்ம ஒதுக்கி வைக்கும் போது பாஸ்டிங் வந்து இருக்கும் போது நமக்கு வந்து நம்ம அப்ப சரீரம் என்ன ஆகுதுன்னா ஒடுங்கிருது, அதனுடைய பலம் அந்த என்ன குறையுது. சோ அது பலம் குறையும் போது புதிய சிருஷ்டினுடைய பலம் வந்து என்ன ஆகுதுன்னா அதிகரிக்குது. அப்போ புதிய சிருஷ்டினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த மாம்சீக என்ன ஆகுதுன்னா அது வந்துருது. அதான் என்ன சொல்றாருன்னா எஜமான ஆயிருதான் புதிய சிருஷ்டி என்ன ஆயிடுறாரா, பாஸ்டிங் செய்யும் போது புதிய சிருஷ்டி எஜமான ஆயிடுறாரு. அடிமை யார் ஆயிடுறாருன்னு இந்த மாம்சம் வந்து அடிமை ஆயிடுறது. அதுதான் ஐ ஆம் த மாஸ்டர் ஆஃப் மை ஃப்ளஷ் அப்படின்னா புதிய சிருஷ்டி மாஸ்டர் ஆயிருது. அதுதான் அங்க எதனாலன்னா இந்த ஒரு பாஸ்டிங் செய்யறது மூலமா தான். ஸோ அது கூட நம்ம ரொம்ப முக்கியமா நம்ம நாங்க பார்க்கிறோம். அதே சமயத்துல இன்னொரு பாயிண்ட் கூட என்னன்னா, இந்த மாதிரி வந்து நம்ம பாஸ்டிங் செய்யாம நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா மாம்சீகம் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து புதிய சிந்தையினுடைய என்னங்க தேவன் மேல் வச்சிருக்கிற வைராக்கியம், தேவன் மேல் வச்சிருக்கிற பக்தி, தேவன் தேவனுக்காக செய்யக்கூடிய அந்த மன வாஞ்சை, இதெல்லாம் நாளுக்கு நாள் குறைவாகி எங்க கொண்டு போயிருமோனா நம்ம இச்சை அடக்கம் இல்லாதவர்களா ஆயிடுவோம். அதுதான் அங்க ரொம்ப முக்கியமா சொல்றாரு பாஸ்டிங் செய்யாததுனால. அப்ப பாருங்க, இந்த மாதிரி நிலைமை வந்து நமக்கு தொடர்ந்து நீடித்தா அது எங்க கொண்டு போய் விட்டுடு அப்படின்னா, ஒன்னா இரண்டாம் மரணம், இன்னொன்னு வந்து நம்ம பார்க்கும்போது திரளான கூட்டம். ஸோ இந்த ரெண்டு வாய்ப்புக்குள்ள அது கொண்டு போய் விட்டுடுமா. பாஸ்டிங் வந்து நம்ம செய்யாம நம்ம இருந்தா ஸோ அது வந்து என்னன்னா அந்த நம்ம அந்த மேலான வாய்ப்புக்கே வந்து நம்ம என்ன ஆயிடுவோம்னா நம்ம தகுதி இல்லாதவர்களா நம்ம ஆயிடுவோம். ஸோ அதனால வந்து பாஸ்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது வந்து நம்முடைய சரீர கட்டுப்பாட்டுக்காக, இச்சை அடக்கத்துக்காக, சரீரத்தை ஒடுக்குவதற்காக, மாம்சத்தை வந்து நம்ம கட்டுப்படுத்துவதற்காக இந்த ஒரு பாஸ்டிங் வந்து நம்ம கண்டிப்பா அனுசரிக்கணும். அப்போ அது கூட இந்த பாயிண்ட் கூட எங்க கொடுத்துருக்காருன்னா ரீபிரிண்ட் 5687 பேஜில் இருக்குதுங்க. ஸோ இந்த பாஸ்டிங் செய்யாதவங்க வந்து எங்க போயிருவாங்கன்னா இரண்டாம் மரணத்துக்கும் மற்றும் திரளான கூட்டத்தாருக்கு வந்து போயிருவாங்க. ஸோ அது கூட அங்க நம்ம மூத்த சகோதரர் அங்க குறிப்பிட்டிருக்கிறாருன்னு நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்தில் இன்னுமாக நம்ம பார்க்கும்போது இந்த பாஸ்டிங்கோட உண்மையான அர்த்தத்துல என்ன வருதுன்னா, இந்த பாஸ்டிங் என்பது வந்து இது ஒரு பார்ட். இப்ப நம்ம உணவு வந்து எடுக்காம இருக்கிறது வந்து என்னன்னா இது ஒரு பகுதி. இதன் மூலமா ஆனா இது வந்து ஒரு பகுதினால இது முக்கியமான பகுதி. இது ஒரு பகுதினால கூட இது என்னன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அதே சமயத்துல பாஸ்டிங் வந்து அதனுடைய உண்மையான பொருள் என்னன்னா, அதாவது நமக்கு வந்து உணவு வந்து நம்ம எடுக்கலாம், ஆனா கூட என்ன பண்றோம் நம்முடைய பலத்துக்காக அது வேண்டாம்னு நம்ம ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்னு என்னன்னா அதைய வெறுக்கிறோம். அதுதான் வந்து அர்த்தம் வருது, நம்ம ஒதுக்கி வைக்கிறோம்னு அதை வெறுக்கிறோம். அதே மாதிரி என்னன்னா இந்த உணவுல மாத்திரம் அந்த ஒரு பாஸ்டிங் இருக்க கூடாது, அந்த வெறுப்பு இருக்க கூடாது. அப்ப எதுல எதுல நம்ம பாஸ்டிங் இருக்கணும்னா முதலாவது டிவி பாஸ்டிங் இருக்கணும். அதே சமயத்துல விளையாடுற பாஸ்டிங் இருக்கணும். அதே சமயத்துல தமாஸ் பேசுற நம்முடைய பேச்சினுடைய பாஸ்டிங் கூட நம்ம கண்டிப்பா இருக்கணும். அதே சமயத்துல என்னங்க நகை பாஸ்டிங், அப்புறம் துணி பாஸ்டிங், எல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது நம்முடைய மாசு பிரகாரமான இச்சைகள் இருக்கிற எல்லாத்துக்கும் என்ன இருக்கணுமா பாஸ்டிங். அதுல முக்கியமா முதல்ல வருது எதுனா பண்றது. அதனால அந்த பாஸ்டிங்கினுடைய உண்மையான பொருள் ரியல் மீனிங் என்னன்னா அது தன்னைத்தானே வெறுக்கிறது, அதுதான் அந்த பாஸ்டிங்கினுடைய உண்மையான பொருள். அதனுடைய உண்மை இப்ப ரியல் மீனிங் என்னன்னா தன்னைத்தானே வெறுக்கிறது. அதனாலதான் நம்முடைய கர்த்தர் இயேசு பாருங்க அவர் சொல்லும் போது என்ன சொல்லிக்கிறாரு பாருங்க, லூக்கா 9:23. தன்னைத்தான் வெறுக்குங்கிறது அதுதான் ஃபர்ஸ்ட் வைக்கிறாரு நம்முடைய கர்த்தர். தன்னைத்தான் வெறுத்து அப்புறம் என்ன பண்ணுங்க, சிலுவை அப்புறம் தூங்க. அதனால தன்னைத்தான் வெறுக்குறது அதுதான் செல்ஃப் டினைல். நம்ம நாம என்ன பண்றோம், உண்மையான பொருள் உபவாசத்தின் உண்மையான பொருள் என்னன்னா தன்னைத்தானே வந்து இந்த உலகத்துல எந்த ஒரு பொருள் மேலையும் வந்து அளவுக்கு அதாவது அதிகமான ஈடுபாடு புதிய சிருஷ்டிகள் வந்து வைக்க கூடாது. அதுதான் வந்து இந்த உபவாசத்தின் உண்மையான பொருள். அதுல முக்கியமா எதுல வருதுன்னா முதன்மையா எது வருதுன்னா நம்முடைய உணவு வருது அன்பான சகோதர சகோதரி நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க இப்போ உபவாசம், இப்போ நம்ம பாருங்க உபவாசம் நம்ம நாள் வந்து நம்ம இருக்கிறோம். பாருங்க இதனுடைய பேஜ் நம்பர் கூட நீங்க குறிச்சுக்கோங்க, இந்த செல்ஃப் டினல் ரீப்ரிண்ட் நம்பர் 2592 பேஜ். அப்புறம் 2வது பத்தியில் இருக்குதுங்க இந்த பாயிண்ட். ஸோ அது கூட நீங்க வீட்டுக்கு போய் நீங்க படிக்கலாம். அப்போ பாருங்க அடுத்ததான் நம்ம பார்க்கும்போது இந்த உபவாச நாட்களில் தவிர இப்போ உபவாசம் நம்ம செய்யறோம் அதை வந்து ஒவ்வொருத்தரும் நீங்க நியமிச்சுக்கலாம். ஏன்னா அவங்களுடைய பாடி கெப்பாசிட்டி பொறுத்தளவு இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் என்னங்க ஒவ்வொரு விதமாக கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ அதனால வந்து உபவாசம் வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம அதாவது நம்முடைய கட்டுப்பாடுகள் நம்ம செய்யறோம். அதே சமயத்தில் தேவனுக்கு என்று என்ன பண்ணும் நம்முடைய வைராக்கியம் அதிகமாகும். ஸோ அதுக்காகத்தான் இந்த உபவாசமே ஃபாஸ்டிங்கை நம்ம செய்யறோம். அதை வந்து அவங்கவுங்க கெப்பாசிட்டிக்கு அளவு என்ன பண்ணலாம், அவங்க வந்து அதை வந்து அனுசரித்து கொள்ளலாம். இப்போ இந்த உபவாசம் தவிர மற்ற நாட்களில் கூட ரொம்ப அதிகமாக வந்து ரொம்ப சுவை மிகுந்தா அதே சமயத்தில் என்னங்க நமக்கு வந்து மிகவும் பிடித்தமான உணவு வகைகள் கூட சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது. அது கூட ஒரு பாயிண்ட் அங்கே ரொம்ப முக்கியமாக நம்ம பிரதர் அங்கே சொல்கிறார். ஸோ இந்த பாயிண்டில் பார்க்கும்போது ரொம்ப வீக்க இருக்கிறோம், ரொம்ப சுபைங்கிறதா, ரொம்ப என்னங்க ரொம்ப ஆடம்பரமான இந்த மாதிரி உணவு வகைகள் கூட என்ன பண்ணக்கூடாதுன்னா புதிய சிருஷ்டிகள் வந்து அவங்க வந்து எடுக்கக்கூடாது. ஏன்னா பண்ண இது நிழலில் ரொம்ப கர்த்தர் நம்ம தேவன் காமிச்சிருக்கிறாரு. இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து கர்த்தர் எந்த மாதிரியான உணவு தந்தார் அந்த வனாந்தர பயணத்தில், அது மன்னாத்தான் தந்தாரு, வேற என்ன பண்ணல தேவன் வந்து தெரியல. அதான் ஏனென்றால் அவங்க நடப்பதற்கு வந்து அவங்களுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும், அதே சமயத்துல மிகவும் அவங்களுக்கு என்ன சொல்றதுங்க அவங்களுக்கு ஸ்ட்ரென்தா வலிமை கூட இருக்கு. அதுக்காக தேவன் என்ன செஞ்சாருன்னா மன்னாதான் தந்தாரு. ஆனா வேற எந்த ஒரு உணவு என்ன பண்ணல தேவன் தெரியல. அதே தான் புதிய சிருஷ்டிகள் கூட பார்க்கும்போது என்னன்னா புதிய சிருஷ்டிகள் வந்து ரொம்ப மிகுந்த சுவை மிகுந்த ஆடம்பரமான இந்த உணவுகளை கூட புதிய சிருஷ்டிகள் வந்து அதை உட்கொள்ளக்கூடாது அப்படின்னா நாங்க அது மேல ஒரு வெறுப்பு இருக்கணும். நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம் ஆனா கண்டிப்பா ஹெல்த்தி ஃபுட்டு நமக்கு வேணும். ஆனா என்னங்க அது அதே ரொம்ப ஒரு டேஸ்டியா அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, நம்ம விருப்பப்படக்கூடாது. ஸோ அதுதான் வந்து இந்த செல்ஃப் டினைல் வருது. உபவாசம் தவிர மற்ற நாட்கள் இந்த மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம். ஏன்னா அநேக தேவனுடைய ஜனங்கள் நீங்க பாத்தீங்கன்னா முற்பிதாக்கள் அவங்க எல்லாம் நீங்க பார்க்கும்போது இவங்க இந்த மாதிரி தான் வளர்ந்துருக்கிறாங்க. நீங்க பழைய ஏற்பாடு கால தீர்க்கதரிசியில நீங்க எடுத்து பாருங்க எவ்வளவு டேஸ்டா செஞ்சு சாப்பிட்டாங்கன்னு பாருங்க. ஏன்னா சாதாரணமான சாப்பாடு தான் அவங்க வந்து சாப்பிட்டுருக்காங்க. சாதாரணமாக அதை நம்ம எளியாவில் நம்ம பார்க்கணும். என்னங்க அப்பம்னா அதுக்கெல்லாம் நல்லா கிரேவியெல்லாம் நம்ம மாதிரி இல்லை. சாதாரணமாக அப்பம் சாதாரணமாக சிம்பிளி ஃபுட்டு தான் வந்து சாப்பிட்ருக்குறாங்க. அதே தான் நமக்கு கூட என்னென்ன அப்பாங்க நம்ம கூட புதிய சிருஷ்டிகள் கூட மிகவும் வந்து சுலபமான ரொம்ப சிம்பிளாக இருக்கிற சாப்பாடு தான் என்ன பண்ணணும் நம்ம கூட சாப்பிட்ணும். அதனால அது கூட நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பாடமா இருக்கு. இது கூட பிரதர் நம்ம மூத்த சகோதரர் சொல்லும் போது ரீபீட் நம்பர் எழுதிக்கோங்க 3659 பேஜ் 4-5 பத்திகள்ல நம்ம பிரதர் மூத்த சகோதரர் இதை பத்தி அங்க பேசியிருக்கிறாருன்னு நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல பாருங்க தானியல் கூட அந்த மாதிரி செஞ்சிருக்கிறாரு. தானியல் கூட வந்து அவர் அரண்மனையில் தான் இருக்கிறாரு. அவர் நினைச்ச என்ன வேணாலும் சாப்பிடலாம். ஆனா அவர் என்ன பண்றது இல்ல அந்த ராஜ உணவு மேல என்ன பண்றதுல விருப்பப்படுறதில்ல. அதனால என்ன அவர் கீரைகள் தான் சாப்பிட்டாரு நம்ம பருப்புகள் இல்லைங்க கீரைகள் இந்த மாதிரிதான் அங்க தானியல் வந்து அங்க உட்கொண்டதாக. அதனால இதெல்லாம் வந்து என்ன அவங்க அந்த பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டு காலத்து முற்பதாக்கள் எல்லாம் அனுசரிச்சு அவரு மாத்திரம் இல்ல எல்லாரும் எளியான எளியா நல்லா சாப்பாடு சாப்பிட்டு வீட்டுல இருந்தாரா எல்லாரும் அதே சமயத்துல நம்ம ஆகா இவங்க எல்லாம் பார்க்கும் போது அத்திப்பழங்கள் அப்புறம் இந்த மாதிரி கீரைகள் இதுதான் வந்து அவங்க உட்கொண்டு இருந்திருக்கிறாங்க. அதனால நமக்கு அப்ப அதனால அதே சமயத்துல ஆவிக்குரிய பிரகாரம் எப்படி இருந்திருக்கிறாங்க பார்க்கும்போது ரொம்ப பலமோட அவங்க இருந்தாங்க நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பாடமாக தேவன் வச்சிருக்கிறாரு. அதே சமயத்துல இன்னொரு விஷயம் என்ன நம்ம பார்க்கும்போது புதிய சிருஷ்டிகளுக்கு வந்து பூமிக்குரியான ஒரு ஆசீர்வாதங்கள் பூமிக்குரியான ஒரு எதிர்கால பாதுகாப்பு பற்றி தேவன் எங்கேயும் வாக்குத்தத்தம் பண்ணல. அது கூட நம்ம உணரணும். அது கூட பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன நல்ல சாப்பாடு நல்ல துணி அது என்னங்க நம்ம புதிய தேவன் என்ன பண்ணல நமக்கு சபைக்கு அந்த ஆசீர்வாதங்கள் பற்றி நமக்கு எங்கேயுமே வாக்கு கொடுக்கல. நான் உனக்கு எல்லாமே நான் செஞ்சிடறேன் அப்படின்னு என்ன பண்ணல தேவன் வாக்குத்தத்தை செய்யல. மாறாக நமக்கு எப்படி வாக்குத்தத்தை செஞ்சிருக்கிறான்னா கஷ்டப்படு உனக்கு நான் என்ன பண்றேன் நான் கிரீடத்தை தரேன். இந்த மாதிரி தான் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் இதுதான் வாக்கு தத்தங்கள் நமக்கு செஞ்சிருக்கிறாரு. ஆனா பூலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை நமக்கு தரலங்கிறது வந்து நம்ம கண்டிப்பா வந்து நினைக்கணும். அப்ப அதனால வந்து இதெல்லாம் வந்து நம்ம செய்யும்போது பிராக்டிக்கலா இல்லைங்களா இல்லையா நம்ம வந்து சாதாரணமான ஒரு சாப்பாடு சாப்பிடணும் அப்ப தேவன் இதுதான் ஆசீர்வாதம் தந்திருக்கிறாரா அப்படின்னு என்ன பண்ணிருக்கிறாரு நம்ம தேவன் மேல வந்து நம்ம ஒரு மனக்கசப்பு ஆயிருக்கூடாது. ஏன்னா அது சந்தோஷமா என்ன பண்ணணும் நம்ம கண்டிப்பா அது சந்தோஷத்தோட நம்ம சாப்பிடணும். தேவன் வந்து நமக்கு வந்து என்ன தந்தாலும் எங்கிருந்து தராரு மேல இருந்து தராரு. அதனால என்னன்னா அது டேஸ்ட் இல்லைன்னா அது கூட என்ன பண்ணும் கண்டிப்பா அது வந்து நம்ம சந்தோஷத்தோட அது வந்து நம்ம கண்டிப்பா சாப்பிடணும். சோ இதுதான் புதிய சிருஷ்டிகளுக்கு தேவன் இன்னைக்கு வச்சிருக்கிற மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதமே கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க பூமியில அவங்களுக்கு இல்ல ஆனா ஆவிக்குரியான வாழ்க்கை எப்படி இருக்குன்னா அதே முட்பிதாக்கள் போல இருக்கும். ஆவிக்குரியான வாழ்க்கையில ரொம்ப பல வாய்ந்தவங்களா இருப்பாங்க. அது கூட நம்ம உணர வேண்டியதுலாம் இருக்கு. அதனால என்னன்னா நம்ம பிராக்டிக்கலா நம்ம பார்க்கும்போது நம்ம என்னங்க உணவு மாத்திரம் இல்லை நான் சொல்றது உணவு மாத்திரம் இல்ல மற்ற எல்லா காரியங்களிலும் நம்முடைய என்னங்க நம்முடைய எல்லா காரியம் நம்முடைய பேச்சு நம்முடைய துணிமணி நம்முடைய ஆடம்பர பொருட்கள் இது எல்லாவற்றையும் பார்க்கும்போது முடிஞ்ச அளவுக்கு கூடுமான வரைக்கும் எப்படி இருக்கும்னா அது மேல வந்து ஒரு ஆசை இல்லாம நான் எப்படி சொல்றதுன்னா ஒரு மிகவும் சாதாரணமான சிம்பிளிசிட்டியான வாழ்க்கையை தான் நம்ம வந்து நம்ம புதிய சிருஷ்டிகள் வந்து இருக்கணும். ஸோ இதுதான் வந்து அந்த என்னங்க தன்னைத்தானே இருக்கு இதுதான் அன்பான சகோதர உண்மையான பொருள் நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல இந்த ஃபாஸ்டிங் என்பது வந்து பாருங்க ஆங்கிலத்துல நல்லா போட்டுக்கிறோம் இங்கிலீஷ்ல அவர் ஃபாஸ்டிங் இஸ் லைக் அவர் பேப்டிசம் அப்படிங்கிறாரு. அவர் நம்முடைய உபவாசம் இது ஒரு ஞானஸ்தானத்தை போல இருக்குதான். அப்ப ஞானஸ்தானத்துல என்ன செய்யறோம் ஞானஸ்தானத்துல தேவனே என்னோட சித்தமே நான் மறிச்சிடுறேன் என்னோட சித்தமே நான் மறிச்சிட்டு உங்களுடைய சித்தமே. சோ அதே மாதிரி இருக்குதான் இந்த உபவாசம். இப்ப உபவாசம் அப்படின்னா என்னங்க நம்ம வந்து சாப்பிடலாம் ஆனா கூட என்ன பண்ற என்னங்க நான் புதிய சிருஷ்டி ஆகணுங்கிறக்காக உங்களுடைய வேலை செய்யணுங்கிறக்காக நான் பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கிறக்காக என்ன பண்றேன் நான் நான் விட்டுறேன் நான் விட்டுட்டு என்ன உங்களுடைய பலத்துக்காக நான் வர்றேன் உங்களுக்கு சித்தமே செய்யறதுக்கு நான் வர்றேன். அதுதான் என்னன்னா அவர் ஃபாஸ்டிங் இஸ் லைக் அவர் பேப்டிசம். அதனால பாஸ்டிங்னா உருவாசம்னா அது உண்மை பொருள் தன்னைத்தானே தன்னைத்தானே வெறுக்குது. அப்ப தன்னைத்தானே வெறுக்குதுங்கிறது வந்து இது வந்து எப்படின்னா இது பேப்டிசத்துல இருந்து இது வந்து இது ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு வந்து நம்ம வந்து ஞானஸ்தானம் எடுத்து ஏன்னா ஞானஸ்தானம் உடன்படிக்கை செய்யறதுக்கு முன்பே அது தான் கர்த்தரங்க வைக்கிறாரு என்னை பின்பற்ற விரும்பினா தன்னைத்தானே வெறுத்து அப்புறம் என்ன பண்ணுங்க அப்ப பாருங்க அப்ப நம்ம ஞானஸ்தானத்திலிருந்து இது ஆரம்பமாகுது. இந்த என்னங்க இது உபவாசம் உபவாசம் உண்மை தன்னைத்தானே வெறுத்து. அதனால இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் தான் நம்ம அனுசரிக்கணுங்கிறது இல்ல இது வந்து நம்முடைய சாகர் வரைக்கும் இந்த ஃபாஸ்டிங் வந்து நம்ம அனுசரிக்கணும். சாகர் வரைக்கும் நமக்கு என்ன தேவைன்னா ஆவிக்குரியான பலம் தேவை. ஆவிக்குரியான பலம் வந்து பெற்றுக்கொள்வதற்கு ஒரு முக்கியமான ஒரு கருவி என்ன அப்படின்னு பார்க்கும்போது உபவாசம். உபவாசம் அது அது கூட ஒரு கூட்டல் போட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஜபம். உபவாசமும் ஜபமும் வந்து நம்ம கண்டா அதுதான் வந்து ஆவிக்குரியான பலத்தை நம்ம நமக்கு கூடுதலாக தேவனிடத்தில் நமக்கு பெற்றுக்கொள்ளணும். அதனால உபவாசம் நமக்கு முக்கியமா தேவைங்கிறது நம்ம நம்ம பார்க்கலாம். அப்ப பாருங்க ஏன்னா கர்த்தர் வந்து அதே அதே போல அவர் கூட செஞ்சிருக்கிறாரு. அவர் ஆரம்பிச்சது எப்படி ஆரம்பிச்சாரு உபவாசம். ஏன்னா சோதனையினால எனக்கு 40 நாள் உபவாசம். அப்ப அதுக்கு பிறகு வந்து கர்த்தர் உபவாசத்தை செய்யலையா எவ்வளவு நாள் செஞ்சாருன்னு நமக்கு தெரியல. வேதத்துல வந்து என்ன பண்ணல வேதத்துல வந்து எவ்வளவு நாள் உபவாசம் பண்ணாருன்னு நமக்கு அதிகமா ரெக்கார்டு நம்ம கொடுக்கல. ஆனா கண்டிப்பா என்ன செஞ்சிருக்கிறாருன்னா செஞ்சிருக்காரு. அதனாலதான் பாருங்க அன்றைக்கு அந்த உபவாசம் செஞ்சிருக்கிறாரு. அதே சமயத்துல அவருடைய உணவு கூட எப்படி சாப்பிட்டுருப்பாரு நம்ம மாதிரி நல்லா சாப்பிட்டுருப்பாருன்னு நினைக்கிறீங்களா என்ன எனக்கு அந்த அந்த சமையல சிரிக்கிட்டு பேசிட்டு இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி வந்து சீசர்கள் என்ன பண்ணிடுறாரு நம்ம யோக 4வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா நீங்க போய் என்ன நீங்க அவங்க உணவு சாப்பாடு கலெக்ட் பண்றதுக்கு என்ன ஏதாவது பொருள் கலெக்ட் பண்றதுக்கு போயிருப்பாங்க கடைக்கு அந்த மாதிரிதான் அர்த்தம் வரும். அப்போ என்ன பண்ணிடுவார்னா அதுக்குள்ள அந்த அந்த இடைவெளியில அந்த அம்மா கிட்ட பேசிடுறாரு. யாருகிட்டனா அந்த சமாரீஸ்வரி கிட்ட பேசிடுறாரு. அப்ப பாருங்க, அப்ப அந்த தேவனுடைய வார்த்தைகளை அங்க சொல்றதுக்கு அங்க ஆரம்பிச்சிடாரு. அப்ப கரெக்டா கன்வின்ஸ் ஆகிட்டு இப்ப அந்த அம்மா என்ன பண்ணுது, போய் எல்லாரையும் வந்து குறிக்கிறது. அதே சமயத்துல சீசர்கள் கூட என்ன பண்ணிடுறாங்க, அதே சமயத்துல சீசர்கள் கூட வந்துடுறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, நீங்க வந்து இப்ப சாப்பிடுங்க. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாருங்க, என் பிதாவுடைய சித்தத்தை செய்து முடிப்பதுன்னு இப்ப வந்திருக்கிறாங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். அவங்க முதல்ல அவங்களுக்கு என்ன பண்ணலாம், அவங்களுக்கு வந்து சத்தியங்களே சொல்லணும். அதுதான் வந்து என்னுடைய உண்மையான போஜனமா இருக்குது. அந்த பாயிண்ட் அங்க ரொம்ப பிராக்டிக்கலா அங்க நம்ம கர்த்தர் வந்து அங்க லெசன் கொடுத்துருக்குறது. அதனால என்னன்னா, அந்த ஃபாஸ்டிங்ங்கிறது என்னன்னா அதனுடைய உண்மை பொருள் சாப்பிடாம இருக்கிறது மாத்திரம் இல்ல, மற்ற எல்லா நாட்களிலும் கூட என்ன இருக்கணும்னா, அது மாதிரி என்னன்னா மற்ற எல்லா இந்த உலக விஷயங்கள்ல வந்து நம்ம வெறுப்பா நடந்துக்கணும். அதுதான் வந்து நம்ம முக்கியமா பார்க்கிறோம். இப்ப கர்த்தர் கூட அப்ப அவருடைய அவருடைய வாழ்நாட்கள்ல என்ன பண்ணிக்கிறாரு, உபவாசம் கண்டிப்பா செஞ்சிருக்கிறாரு. அதே சமயத்துல அவருடைய மரண டைம்ல இல்லைங்களா, அவர் சிலுவை மரணத்துக்கு போறதுக்கு முன்பு லென்த் டேஸ் இருக்கு. லென்த் டேஸ்ல என்ன பண்ணார் கர்த்தர், இன்னும் வந்து மனசுல ரொம்ப பாரமாகி அந்த உபவாசம் செஞ்சிருக்கிறார். கண்டிப்பா வந்து அந்த உபவாசம் செஞ்சு என்னன்னா தேவனுடைய அந்த பெல்லத்தை அவர் பெற்றிருக்கிறாரு. ரொம்ப முக்கியமா இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். கடைசி என்னன்னா பாதங்களை கடைசி நாட்கள் நிக்கிறோம். அதனால நமக்கு ஆவிக்குரிய போல இன்னும் அதிக அதிகமா தேவை. ஏன்னா நமக்கு அதிக அதிகமா என்ன இருக்குதுன்னா, நமக்கு முன்பு போராட்டம் நிறைய இருக்குது கடைசி காலத்துல. அதனால நமக்கு ஆவிக்குரிய பலம் வந்து இந்த போராட்டங்களை ஜெயிப்பதுக்கு அதிக அதிகமா நமக்கு தேவை. அதனால அன்பான சகோதரர், நம்ம கூட கர்த்தர் போலயே வந்து என்னன்னா நம்ம லைஃப் முழுவதும் இந்த உபவாசம் இருக்கணும். கண்டிப்பா வந்து இந்த லைஃப் முழுவதும் நம்ம அடுத்தடுத்து இந்த உபவாசத்தை நம்ம அனுசரிக்க வேண்டியிருக்கலாம் நம்ம இருக்கிறோம் நம்ம பார்க்கிறோம். இப்ப பாருங்க அடுத்ததான் நம்ம பார்க்கும்போது என்னன்னா உபவாசத்தினுடைய பலன்கள், அது கூட என்ன நம்ம பார்க்கலாம். உபவாசத்துடைய பலன்கள் குறித்து நம்ம பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம உபவாசம் இருக்கும்போது இந்த ஒரு ஃபாஸ்டிங் வந்து நம்ம செய்யும் போது நம்ம தேவனுடைய சமூகத்துக்குள்ளேயே நம்ம போயிடலாம். தேவனுடைய சமூகத்துக்குள்ளே நம்ம போயிடலாம். இது வந்து நீங்க பாருங்க, உதாரணமா பழைய ஏற்பாடு காலத்துல நிழல்ல ரொம்ப அருமையா தேவன் காமிச்சிருக்கிறாரு. மோசே வந்து அந்த 40 நாள்ல 10 கட்டளைகள் வாங்கிட்டு போனாரு இங்க சீனாமலையில. இப்ப எவ்வளவு நாள் அங்க இருந்தார், 40 நாள் என்ன சாப்பிட்டாரு, இருங்க ஆண்டவரே நான் போய் எங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போனாரா. எவ்வளவு நாள் இருக்கு, 40 நாள் வந்து என்னங்க சாப்பாடு இல்ல தண்ணி இல்ல. அப்ப அவர் எந்த இடத்துல இருந்தார், தேவனுடைய சன்னிதானத்துல அவருடைய சமூகத்துல அவருடைய பிரசன்ஸ்ல அவர் 40 நாள் இருந்தார். அதனால என்ன நமக்கு பாடம்னா, அப்ப நம்ம கூட நம்ம ஃபாஸ்டிங் தேவனுக்குன்ற அதை நம்ம அனுசரிக்கும் போது நம்ம எந்த இடத்துக்கு போயிடுறோமா, தேவனுடைய பிரசன்ஸுக்குள்ள நம்ம வந்துடுறோம். இதனுடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி போய் நம்ம நிக்கிறோம். அது அது முதலாவது வந்து நம்ம ரொம்ப முக்கியமான நமக்கு பலனா இருக்குது. அப்ப பாருங்க, இந்த உபவாசம் வந்து நம்ம செய்யும்போது இன்னொரு விஷயம் கூட என்னன்னா, இப்ப பாருங்க நிறைய பேர் உபவாசம் செய்யறாங்க, ஆனா வந்து அதைய தவறுதலா அனுசரிக்க கூடாது. இப்ப பாருங்க, இப்போ உபவாசம் சாப்பிடாம இருக்கு, சாப்பிடாம தான் இருக்கணும் அப்படின்ட்டு காலையில இருந்து ஒரு 10 மணில இருந்து டிவி போட்டுடலாம், போட்டு சாப்பிடாம தான் இருக்கணும். ஒரு மத்தியானத்துக்கு மேல வரைக்கும் என்ன பண்ணலாம், டிவி பார்த்துட்டே உட்காந்துட்டே இருந்தோம், அது கூட என்ன உபவாசம் தான். ஆனா அது வந்து என்ன பிரயோஜனம் இருக்கு. ஆனா என்னன்னா உபவாசம் வந்து செய்யும்போது என்னன்னா அந்த ஒரு சிந்தனையில அது நம்ம அனுசரிக்கணும். அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜெபோ செய்யலாம். அதே சமயத்துல தேவனுடைய சத்தியங்களை முக்கியம் என்ன பண்ணலாம், படிக்கணும். தேவனுடைய முக்கியமா என்னங்க அவருடைய சத்தியங்களை வந்து படிக்கணும். அதே சமயத்துல கூடுமானா யாராவது கூட இருந்து என்ன பண்ணலாம், அவருடைய சத்தியங்களை தியானம் பண்ணலாம். சோ இந்த விதமாக என்ன பண்ணணும், அந்த உபவாசத்தை வந்து நம்ம அனுசரிக்கணும். அப்படி செய்யும்போது அது நமக்கு நன்மையானதா இருக்கும். ஏன்னா அதனாலதான் தேவன் வந்து பயற்பாடு காலத்துல உபவாச நாள் என்ன தந்தார், உபவாச நாள் என்ன பண்ண இஸ்ரேல் ஜனங்க உபவாச நாள்ல வந்து அவங்க அனுசரிக்கணும். அந்த உபவாச நாள் எப்படி தெரியல அனுசரிச்சாங்க, அதுக்கு தான் அந்த மாடல் அங்க காமிச்சிருக்கிறாரு. நீங்க பாருங்க, நீங்க வசனத்துல பாருங்க, இறைவிய 36:6 ஜனங்களுடைய எல்லா செவிகளும் வந்து கேட்கத்தக்கதாக தேவனுடைய வார்த்தைகளை அவர்களுக்கு முன்பாக என்ன பண்ணணும்னா அதை வந்து வாசிக்கணும் இல்லைங்களா. அப்ப உபவாசம் வந்து இருக்கிறாங்க, அதே சமயத்துல அதை எப்படி அனுசரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தைகள் என்ன பண்ணுறாங்க, அவங்க கேட்டுக்கொண்டு அதை வந்து அனுசரிக்கிறாங்க. சோ இந்த விதமாக செய்யும்போது அவங்களுக்கு என்ன இருக்குதுன்னா ஆனா அதுல ஒரு பலன் இருக்குது. அப்ப அது நமக்கு ஒரு பாடம் தான். அப்ப நம்ம கூட உபவாசத்தை எப்படி அனுசரிக்கணும்னா, என்ன நம்ம இஷ்டப்பிரகாரமாக இல்ல, முக்கியமாக என்னன்னா தேவனுடைய ஆனா வசனங்களை வந்து கேட்பது, அதே சமயத்துல அவருடைய வசனங்களை வந்து படிப்பது, அதே சமயத்துல அவருடைய வசனங்களை வந்து நம்ம கலந்துரையாடுவது, இந்த மாதிரி வந்து செய்யும் பொழுது என்ன இந்த முறையில தான் நம்ம என்ன பண்ணணும்னா, அதே சமயத்துல தனிமையான முறையில வந்து அந்த ஜபிப்பது, தேவனோட வந்து அந்த உறவு, இந்த மாதிரி ஒரு முறையில தான் என்ன பண்ணணும்னா இந்த உபவாசமே நம்ம அனுசரிக்கணும். இந்த உபவாசம் இந்த மாதிரி முறையில அனுசரிக்கும் போது தான் அதுல என்ன இருக்குன்னா அதுல வந்து ஒரு பலன் இருக்குது. அது கூட நம்ம பார்க்கலாம். அதே சமயத்துல இன்னொரு வசனம் கூட நீங்க படிங்க, யோவேல் 1:14 வசனம்,
பரிசுத்த உபவாசமான நியமங்கள் விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள்.
இன்னொரு தடவை கூட படிங்க சிஸ்டர் மெதுவா,
பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள்,
பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், ஒரு நாளை நியமியுங்கள்,
விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள்,
விசேஷித்த ஆசரிப்பை என்ன பண்ணுங்க நீங்கள் கூறுங்கள்,
மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வர செய்து
பாருங்க, மூப்பரையும் தேசத்தினுடைய எல்லா குடிகளையும் உங்கள் ஆலயத்திலே வந்து கூடி வர செய்து
கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள்,
கர்த்தரை நோக்கி. இது பாருங்க, இது எப்படின்னா இது ஒரு கன்வென்ஷன், அதுதான் அங்க சொல்றாரு. இது என்ன, இது என்ன என்ன பார்க்கும் போது இது ஒரு ஒரு கன்வென்ஷன். அப்ப பாருங்க, அப்ப எல்லா மூப்பரையும் எல்லா ஜனங்களையும் என்ன பண்ணணுமா, அந்த பரிசுத்த நாள்ல உபவாச நாள்ல கூட்டணும். கூட்டி வந்து என்ன செய்வாங்க, கூட்டணும் கண்டிப்பா வந்து என்னங்க நியாய பிரமாணங்கள், தேவனுடைய சட்டத்திட்டங்களை பற்றி பேசுவாங்க, தேவன் பேர்ல வந்து வைராக்கியம் அவங்களுக்கு வளரும் இல்லைங்களா, தேவனுடைய அந்த பக்தி அவங்களுக்குள் வந்து கொழுந்து விட்டு எரியும். அதுக்காக தான் இந்த பரிசுத்த நாளை கூட்டங்கள். இப்ப இன்னைக்கு நம்ம கூட அதை செய்யலாமா, கண்டிப்பா செய்யணும், நம்ம கூட கண்டிப்பா செய்யணும். ஏன்னா அது அப்போஸ்தலர்கள் கூட அதை செஞ்சிருக்காங்க. நீங்க பாருங்க அப்போஸ்தலர் 13:2 வசனம்,
அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது,
அவர்கள் கர்த்தருக்கு அவர்கள் யார் வர்றாங்க, அவர்கள் பாருங்க அங்க அப்போஸ்தலர் பவுலும் பர்னபாவும் அங்க பாருங்க, இப்ப ரெண்டு பேர் இருக்கிறாங்க பாருங்க. அப்ப பாருங்க இங்க ரெண்டு பேர் என்ன செஞ்சிருக்காங்கன்னா செஞ்சிருக்காங்க, அப்போஸ்தலர் பவுலும் பர்னபாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா அவர்கள் வந்து அந்த உபவாசம் இருந்து தேவனுக்கு வந்து ஆராதனை செஞ்சிருக்காங்க. அதுதான் வந்து நம்ம முக்கியமா பார்க்கிறோம். அப்ப இந்த உபவாச நாள் இன்னைக்கு நம்ம கூட எப்படி செய்யலாம் அப்படின்னா, நம்ம கூட்டு சேர்ந்து கூட என்ன பண்ணலாம், இது நம்ம கண்டிப்பா செய்யலாம். அதனாலதான் ஏன்னா நம்ம பழைய ஏற்பாடு அதை என்ன என்ன பார்க்கிறோம், அது ஒரு கன்வென்ஷனே வச்சிருக்காங்க அந்த உபவாச நாள். நம்ம கூட என்ன பண்ணலாம்னா நம்ம எல்லா சகோதரர்களையும் வந்து வரவழைச்சு, அதெல்லாம் வந்து என்னன்னா அவங்களுக்கு கெப்பாசிட்டி பொறுத்தளவு இது வந்து வாலண்டியரா செய்ய வேண்டியது. அதனால வந்து கண்டிப்பா நம்ம சாப்பிடாம தான் வரணும் அப்படிங்கிறது இல்ல, அது அவங்க மனசு பொறுத்து, அவங்களுடைய மனசு பொறுத்து வந்து நம்ம தேவனுக்காக நம்ம நான் செய்யற அப்படின்னு சொல்லும் போது அந்த மாதிரி ஒரு மனசு இருக்கிற சகோதரர்கள் அவங்க வந்து என்ன அதை வந்து சேர்ந்து அதுக்காக என்ன பண்ணலாம், அந்த அந்த ஒரு நாள்ல வந்து கூடி தேவனுடைய சத்தியங்களே வந்து அன்னைக்கு நம்ம பேசலாம், அது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அப்போ வந்து என்னன்னா அப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் இன்னும் மேலுமாக அது கூட்டிட்டு, மேலுமாக அது வந்து கூட்டி நீங்க பாருங்க. நம்ம இன்னுமே நம்ம கன்வென்ஷன்ல நம்ம பாருங்க பிராக்டிக்கலாம் பார்க்கும்போது மதிய நாள சாப்பாடெல்லாம் சாப்பிட்டேன்னு வச்சுங்களேன், அப்ப அதுக்கு பின்னாடி மெசேஜ் கொடுத்து எப்படி இருக்கு நமக்கு, பிராக்டிக்கலா நம்ம பேசலாம் இல்லைங்களா, ஓப்பனா வந்து என்ன தூக்கு வருது பிசிக்கலா, நானே தூங்கிடுறேன் நிறைய நேரத்துல வந்து நம்ம தூங்கிடுறோம். அப்ப என்னன்னா அந்த ஒரு அந்த ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் கூட அநேக நேரத்துல வந்து ரொம்ப ரொம்ப அது வந்து கம்மியாகுது, ரொம்ப ரொம்ப குறைவாகுது. இதனால என்ன அந்த மாதிரி, அதனால வந்து என்னன்னா நம்ம இந்த வரக்கூடிய நாட்கள்ல வந்து என்னன்னா உபவாசம் எப்படி சொல்றதுன்னா அந்த மாதிரி இருக்கும்னு நம்ம சொல்றது இல்ல, அதே சமயத்துல என்னன்னா அந்த ஒரு என்னங்க நமக்கு தேவையான அளவு நமக்கு கூடுமான அளவு வந்து நம்முடைய உணவுகளை குறைத்து கொண்டு இனி வந்து நம்ம விழிப்போட என்ன பண்ணலாம் அந்த நாள் அந்த அந்த நாளை அனுசரிக்கிறது வந்து ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. அதனால இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பாடமாக தேவனங்க வச்சு அந்த மாதிரி செய்யும் போது என்னன்னா அது இன்னுமாக வந்து நமக்கு வந்து அந்த வைராக்கியமும் என்னங்க தேவனுக்குரிய அந்த பயபக்தியும் நம்ம மனசுல வந்து அதிகமாக இருந்தது கூட நமக்கு அங்க பாடங்க அங்க வச்சிருக்கிறாரு உபவாசத்தின் மூலமா. அப்ப அதனாலதான் ஒரு நாள் அங்க வச்சிருக்கிறாங்களா உபவாச நாள், அதனால கூட தேவன் அது அதனால இதெல்லாம் நமக்கு வந்து ஆவிக்குரிய இஸ்ரேல் அவங்க வந்து ஒரு நாள் நம்ம என்ன எவ்வளவு நாள் செய்ய வேண்டியது இருக்கு, இன்னும் அதி அதிகமாக வந்து தேவ பலத்தை கண்டு நம்ம செய்ய வேண்டியதா இருக்குதுன்னு நம்ம பார்க்கிறோம். அதனால இது இப்படி செய்யும் போதே நம்ம எங்க போயிடலாம் அப்படின்னா தேவனுடைய சன்னிதானத்துக்கு முன்பாக போயிடலாம், அது கூட நமக்கு ஒரு நன்மை அங்க வச்சிருக்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது என்னன்னா இது உபவாசத்தின் மூலமா நம்முடைய சோதனைகளை வந்து நம்ம ஜெயிக்கலாம், அது கூட முக்கியமான பாயிண்ட். சரி நமக்கு முன்பாக சோதனைகள் வந்து நமக்கு நேரிடும் போது நம்ம உபவாசத்தின் மூலம் என்ன பண்ணலாம்னா நம்ம உபவாசத்தின் மூலம் நம்ம ஜெயிக்கலாம். ஏன்னா இதுக்கு நம்ம முன் உதாரணமா யாருக்கலாம்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசுவே இருக்கிறார். இல்ல நம்ம மீண்டுமாக நம்ம படிக்கல, மத்தேயு 4:1.
அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று.
அப்ப பாருங்க, 40 நாள் அவர் என்னன்னா அவர் வந்து அங்க உபவாசம் இருந்தாரு. அப்ப 40 நாள் கழிச்சு அவருக்கு என்ன பசி வந்துச்சு. அப்ப என்ன பண்றாரு சோதனைக்காரன், சோதிக்கிறதுக்கு வரும்போது என்ன பண்ணாரு, ரொம்ப கிளியரா அங்க தேவனுடைய வசனத்தின் மூலமா அந்த சோதனைகளை கேட்டார். அதே தான் நமக்கு என்ன ஒரு பாடம், என்ன இன்னைக்கு கூட நமக்கு வந்து அநேக சோதனைகள்ல நம்ம சிக்கும் போது, இல்ல சோதனைகள் வரும்னு நம்ம தெரியும் போது கண்டிப்பா என்ன பண்ணணும், நம்ம உபவாசமே நம்ம கண்டிப்பா செய்யணும். உபவாசத்தின் உபவாசம் என்னங்க, நம்ம உபவாசம் வந்து செய்யும் போது தேவனிடத்துல என்ன பண்ணலாம், நேரடியாக நம்ம போகலாம், ரொம்ப அவருக்கு அருகாமைக்கு போய் நம்ம நிக்கலாம். அப்ப அப்படி நிக்கும் போது அந்த சோதனைகளை எப்படி நம்ம ஜெயிப்பது என்கின்ற அந்த ஒரு ஞானேந்திரங்களை வந்து தேவன் வெளிப்படுத்துவாரு. அதே சமயத்தில் அந்த சோதனைகளை சகிக்கக்கூடிய அந்த பொறுமை கூட அங்க நமக்கு வளரும், கேரக்டர் கூட அங்க வந்து வளரும். அதனால நம்ம சோதனைகளை வந்து ஜெயிப்பதற்கு என்ன நமக்கு தேவைப்படுதுன்னா இந்த ஒரு உபவாசம். இது வந்து நீங்க நீங்க சாதாரணமா உலகத்திலே நீங்க பார்க்கலாம், யார் யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வந்து பசியிலையும் வந்து இதுல வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்க எந்த அளவுக்கு முன்னேறிக்கிறாங்க தெரியுங்களா அவருடைய வாழ்க்கையில. நீ சாதாரணமா நீங்க உலகத்தார கூட அந்த மாதிரி இருக்கிறாங்க, ஆனா நீ தேவனுடைய பிள்ளைகள் இதெல்லாம் நம்ம கத்தர் காமிச்சதா, இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக நாம வந்து சோதனைகளை எப்படி ஜெயிக்கிறதுக்கு நம்ம இருக்கணும். அப்ப என்னன்னா அது வந்து உபவாசத்தின் மூலம் நமக்கு என்ன வந்து முதலாவது வைராக்கியம் வந்துடும் ரொம்ப. அதனால நீங்க பாருங்க ரொம்ப பசியோட யாராலும் இருக்காங்களோ அவங்களுக்கு ரொம்ப வைராக்கி இருக்கு. நீங்க சைக்காலஜிக்கலா நீங்க பாக்கலாம், ரொம்ப பசியோட வந்து யாரெல்லாம் வந்து இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பிராக்டிக்கலா சைக்காலஜிக்கா என்ன இருக்குன்னா வெரி. ஆனா என்ன அது வந்து உலக பிரகாரம் அது என்னங்க, அது அது நம்ம பேச வேண்டாம். ஆனா நம்ம என்ன பண்ணலாதியா, நல்லதுக்காக நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதுக்காக என்ன பண்ணலாம், நம்ம அதை பயன்படுத்தலாம். அதுதான் வந்து நம்ம முக்கியமா நம்ம பார்க்கிறோம். அதனால என்னன்னா நம்ம அந்த ஒரு ஃபாஸ்டிங் வந்து தேவனுக்கென்று நம்ம அனுசரிக்கும் போது அந்த அந்த என்ன தேவனுக்குரிய அந்த ஒரு வைராக்கியம் நம்ம மனசுல இருக்கு. நம்ம எந்த சோதனைகள் வந்தாலும் சகிக்கக்கூடிய மனபலம் கூட நமக்கு வந்து தேவன் தருவாரு, கூட்டி தருவாரு. அது கூட நம்ம முக்கியமா பார்க்கிறோம். அதனாலதான் ஒரு வசனத்துல ஒரு இடத்துல நம்ம நம்ம கர்த்தர் வந்து ஒரு உரையாடல் பாருங்க நீங்க, மத்தேயு 17:14 சில வசனங்கள் இருந்து. அவர்கள்
ஜனங்களிடத்தில் வந்த போது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தே, அவர்கள் சொத்தமாக அவர்களால் கூடாமல் போயிற்று என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுகள் சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது, அந்நேரமே அந்த இளைஞன் சொத்தமானார். அப்பொழுது சீஷர்கள் இயேசு விதத்தில் தனித்து வந்து அதை துளசிவிட எல்லாம் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள்.
பாருங்க இதெல்லாம் நடக்குது, அந்த சந்தேகியா இருந்தாரு, அவன் தீரம் தண்ணீர் வந்து போய் விழுந்துடுறான், இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறான். அதனால வந்து கத்திரத்துல அவரு அவருடைய பெற்றோர் வந்து கேக்குறாரு, எப்படியாவது காப்பாற்றுங்க. சீசர்கள் கூட என்ன பண்ண முடியல, சீசர்கள் கூட அந்த ஒரு இதை வந்து குணப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப கத்தர் வந்து என்ன சொல்றாருன்னா, அவனுக்கு அந்த ஆவி பிடிச்சிருந்துச்சு, அந்த பிசாசை அங்க அதட்டும் போது என்ன இருந்துச்சுன்னா அந்த ஆவி அது அவனை விட்டு போயிடுச்சு. அதுக்கு பிறகு சீசர்கள் கேக்குறாங்க, சீசர்கள் வந்து கர்த்தரத்துல என்ன கேக்குறாங்கன்னா பாருங்க அந்த வசனத்துல நீங்க படிங்க.
அப்பொழுது சீசர்கள் இயேசுவிடத்தில் தனித்து வந்து அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமல் போயிச்சு என்று கேட்டார்கள்.
அப்ப பாருங்க தனிச்சு வந்து என்ன சொல்றாருன்னா, இது எங்களால் ஆண்டவரே ஏன் வந்து முடியாம போயிருச்சு, இந்த ஆவிய பிசாசு இந்த நோயை குணமாக்குறதுக்கு எங்களால ஏன் வந்து கூடாம போயிருச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க,
உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் கடுகு விடையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராதே என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுங்க.
அப்ப பாருங்க அங்க என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு விசுவாசம் குறைவா இருக்குது, அப்ப உங்களுக்கு கடுகளவு விசுவாசம் இருந்துச்சு, நான் இந்த மலையை பார்த்து அப்புறம் போனாலும் கூட என்ன பண்ணுறோம், அந்த மலை போய் சேர்ந்து விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அது நம்ம இதுதாங்க ரொம்ப முக்கியம், இந்த ஜாதி பிசாசு அதுதாங்க என்ன சொல்றாருன்னா, இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் தான் போகமே இல்லாமல் வேற எந்த ஒரு இதுல வந்து என்ன ஆகாது, வேற எந்த ஒரு காரணத்தினாலையும் இது வந்து போகாது. அப்ப அன்பான சகோதர சார், இது என்ன எந்த விஷயம் பத்தி கர்த்தர் அங்க பேசிட்டாரு? அப்ப ஏன் வந்து அந்த சீசர்களுக்கு வந்து அந்த 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 ஆவியை வந்து துரத்த முடியாம அவங்களுக்கு போயிருச்சு? அப்ப கர்த்தர் வந்து என்ன சொல்றாருன்னா, இது உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் தான் வந்து இதை வந்து நீங்க துரத்த முடியும். அதனால இது என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, இது கர்த்தர் வந்து ஸ்பிரிச்சுவல் சென்ஸ்ல தான் அங்க பேசினாரு. அந்த அந்த துரத்த முடியாத அந்த சந்திரோகியாக இந்த வியாதி அந்த பிசாசு பிடிச்சது என்ன அப்படின்னா, அது நம்முடைய ஆவிக்கு அதாவது மாம்சத்துக்குரிய பலவீனங்கள். அதெல்லாம் அந்த பிசாசு வந்து என்ன குறிக்குதுன்னா, நம்முடைய மாம்சத்துக்குரிய பலவீனங்கள், நம்முடைய மாம்ச பலவீனங்கள். அது எப்படி இருக்குதுன்னா, அது ரொம்ப பெருசா இருக்குது. அந்த மாம்ச பலவீனங்களை வந்து சீசர்கள் என்ன பண்ண முடியல அப்படின்னா, நம்போ இன்னைக்கு என்ன பண்ண முடியுதுல, அது துரத்த முடியுதுல. இன்னைக்கு நல்லா என்ன அவரவருக்கு தான் தெரியும் என்னென்ன பலவீனத்தில் இருக்கிறான்னு, அவரவருக்கு தான் தெரியும். அந்த அந்த மாதிரி பலவீனங்கள் என்ன பண்ண முடியல, அது துரத்த முடியல. அப்போ அது எப்படி வந்து துரத்த முடியும் அப்படிங்கறது கூட கர்த்தரங்க என்ன சொல்றாருன்னா, இது உபவாசத்தினாலும் தான் வந்து இந்த பலவீனங்களை நீங்க மேற்கொள்ள முடியும். அப்ப பாருங்க, அப்ப உபவாசம் கண்டிப்பா இருக்கணும். அதே சமயத்துல உபவாசம் லிட்டரல் உபவாசம் இருக்குது, அதே சமயத்துல உண்மையான என்னன்னா தன்னைத்தானே இருக்கிறது, அதான் செல்ஃப் டின்னர். இந்த உபவாசம், இந்த உபவாசமும் இருக்கணும், அதே சமயத்துல ஜபமும் இருக்கணும். இந்த உபவாசம் ஜபத்தின் மூலமா தான் நீங்க என்ன செய்ய முடியும்னா, ஏன்னா உபவாசம் செய்யும்போது ஆட்டோமேட்டிக் என்ன வந்துருது நமக்கு, நமக்கு ஜப அதாவது செல்ஃப் கண்ட்ரோல் வந்துருது. உபவாசம் செய்யும்போது என்ன வந்து நமக்கு செல்ஃப் கண்ட்ரோல். அப்ப என்னன்னா, அப்ப அதே சமயத்துல ஜபம் செய்யும்போது தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பலமும் வந்து நம்ம பெற்றுக்கொள்கிறோம், தேவனுடைய கிருபையும் பெற்றுக்கொள்கிறோம். அதனால நமக்கு சுய அடக்கமும் வரும் பொழுது என்னன்னா, அப்போதான் வந்து இந்த மாம்சீக பலவீனங்களை நம்ம மேற்கொள்ள முடியும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, சீசைவு மாதிரிதான் எங்களால முடியல. அதான் அப்ப என்ன, அப்ப கர்த்தரே அங்க கவுன்சிலிங் கொடுக்குறாரு, நீங்க உபவாசம் செய்வதன் மூலம் ஜபத்தின் மூலமா என்ன செய்ய முடியும், உங்களுடைய மாம்சீக பலவீனங்களை நீங்க மேற்கொள்ள முடியும். அது கூட அங்க கர்த்தர் வந்து அருமையாக அங்க அங்க சொல்றாரு. அதே சமயத்துல இன்னுமாக நீங்க பார்க்கும்போது என்ன நம்ம பார்க்கிறோம்னா, அங்க மேல ஒரு வசனம் நம்ம பார்த்துவேன், உங்களுக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தா இந்த மலையை பார்த்து உருண்டு பெயர்ந்து போய் நடுசமுத்திரத்தில் விழு அப்படின்னாலும் கூட போயிடும். அப்ப அங்க கூட என்ன சொல்றாருன்னா, அந்த கொஞ்சம் விசுவாசம் இருந்தா அந்த மலைங்கிறது இங்க என்னன்னா, அதாவது கேரக்டர் வைஸ் என்ன சொல்றாருன்னா, மலை மாதிரி இருக்கிற பலவீனங்களா, மலை மாதிரி வந்து நமக்கு இருக்கக்கூடிய பலவீனங்கள் என்ன ஆயிருமோ அது கீழே விழுந்துடும். அதுக்கு அதுக்கு என்ன வேணும்னா விசுவாசம், கொஞ்சம் விசுவாசம் வைங்க, தேவன் வந்து நம்ம செய்வார்னு நம்புங்க, தேவன் நம்முடைய பலவீனத்திலிருந்து விடுவிப்பார்னு கொஞ்சம் விசுவாசம் வைங்க, உங்களுக்கு தேவன் என்ன செய்வார், அதனுடைய விடுதலைய தேவன் தருவார். அது கூட அப்ப பாருங்க, அப்ப உபவாசம் நம்ம செய்யும்போது என்ன வரும்னா, விசுவாசம் கூட நமக்கு அதிகரிக்கும். அது கூட ஒரு பாயிண்ட், விசுவாசம் கூட அதிகரிக்குது, வயதாக்கி அதிகரிக்குது, தேவனுடைய கிருபை அதிகமா கிடைக்குது, தேவனிடத்துல நம்ம அதிகமா கிட்டி சேர்றோம், இதெல்லாம் இருக்குதுங்க. நம்ம அவ்வளவு ஒரு எனக்கு பலன் இருக்குது அந்த உபவாசம் மற்றும் ஜெபம் ரெண்டுல. அதனாலதான் நம்ம அந்த அந்த வசனங்களை நம்ம பார்த்தோம். இப்ப பாருங்க, அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது அதாவது தேவனிடத்தில் வந்து கிருபையும் மன்னிப்பும் பெற, இப்ப நம்ம ஏதாவது தவறு பண்ணிட்டோம், தேவனுக்கு முன்பாக வந்து அனே தவறு பண்ணிட்டோம், இப்போ என்ன பண்ணலாம், தேவனிடத்தில் வந்து மன்னிப்பு வாங்கணும். இப்போ வந்து நீங்க நல்லா பாருங்க, நம்ம ப்ராக்டிக்கலா பார்க்கும்போது அநேக நேரத்தில் நம்ம அநேக தவறுகள் செஞ்சிடறோம். அது செய்துட்டு நம்ம தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கும் போது என்னன்னா, நமக்கே தெரியுது இனி மன்னிப்பு ஆகலைன்னு தெரியும். ஏன் அப்படின்னா, நம்ம நல்லா சாப்பிட்டு போய் ஜெபம் பண்றது, நல்லா சாப்பிட்டு போய் நம்ம வந்து ஜெபம் பண்ணும்போது என்ன வருதுன்னா, நமக்கே தெரியுது அது வந்து அவ்வளவா வந்து நம்ம சரியில்லைங்கிறது தெரியுது, அவ்வளவு அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் நமக்கு இல்ல, அந்த ஒரு வைராக்கியம் இல்ல, ரொம்ப மச மசப்பா போய் என்ன பண்றோம், அது அது வந்து என்னன்னா, அது அப்படி வந்து இல்ல. அப்போ தேவனிடத்துல அந்த மன்னிப்பு அந்த கிருபையை வந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, நம்ம கண்டிப்பா என்ன பண்ணோம், அந்த சரீரத்தை வந்து ஒடுக்கும் போது தேவன் என்ன செய்வார்னா, அந்த மன்னிப்பை நமக்கு தருவார். ஏன்னா இது பழைய ஏற்பாடு காலத்துல அநேக முற்பிதாக்கள் இது மாதிரிதான் அங்க செஞ்சிருக்கிறாங்க. நீங்க பாருங்க, நீங்க நெகேமியா 1:4 பாருங்க,
இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி.
அப்ப பாருங்க, இந்த இந்த வார்த்தைகளை இந்த வார்த்தைகளை கேட்டபோது பாருங்க,
நான் உட்கார்ந்து அழுது
சில நாளாய் வந்து எனக்கு துக்கம் ஆயிடுச்சு,
உபவாசித்து மன்றாடி
அப்ப பாருங்க. அப்ப நெகேமியாக்கு வந்து என்ன கவலைன்னா, மீண்டுமாக எனக்கு எரிசெயலனுடைய அலங்கங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டுருச்சு. அப்ப அது எல்லாம் தினந்தோறும் அவர் பார்க்கும் போது என்னன்னா, என்னுடைய தேசத்துல என் தேவனுடைய தேசம் வந்து இந்த மாதிரி அந்த 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 அலங்கத்தை என்ன பண்ணும், அந்த எரிசிலமில மீண்டுமாக அதை வந்து எடுப்பித்து கட்டணும், தேவனுடைய கிருபை மீண்டுமாக எங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு எங்க ஜனங்களுக்கு வேணும். அதுதான் வந்து அவருடைய மனசுல வந்து ரொம்ப இருந்துச்சு. அப்ப பாருங்க, அதனாலதான் அந்நிய தேசத்துல அவரு அதை பார்த்து அது என்ன சொன்னாலும் அவருக்கு துக்கமாயிருச்சு, ரொம்ப ரொம்ப துக்கமாயி என்ன பண்ணாரு, இப்ப தேவனிடத்துல கிருபைய வாங்கணும், தேவனிடத்துல வந்து மன்னிப்பு பெற்றுக்கொள்ளும். அதுக்காக அவர் என்ன செய்யறாருன்னா, அவர் உபவாசித்து, அப்புறம் பாருங்க என்ன பாருங்க, உபவாசித்து அப்புறம் என்ன செஞ்சிருக்காரா, உபவாசம் செய்து அங்க மன்றாடி கேட்டிருக்காரு. பாருங்க அது எப்படி கேட்டிருக்காருன்னா, நீங்க வசனத்துல நீங்க பாருங்க அங்க ஆறாவது வசனம் பாருங்க, பாருங்க என்ன சொல்றாருங்க, தேவனே நாங்க வந்து அவ்வளவு என்ன பண்ணிட்டோம், நாங்க பாவம் செஞ்சிட்டோம், அதனால அவங்க என்ன சொல்றாருன்னா, ஒரு உபவாசித்து மன்றாடி அங்க அங்க ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறாருன்னா, தேவனே உங்களுக்கு முன்பாக நாங்க என்ன செஞ்சிட்டோம், நாங்க உங்களுக்கு விரோதமா நாங்க பாவம் செஞ்சிட்டோம், அதனால உங்களுடைய செவிகளை எங்களுக்கு திறந்துடலும், எங்களுடைய ஜெபத்தை நீங்க எப்படி எவ்வியாவது எப்படி எங்களுக்கு மன்னிப்பு, எங்களுக்கு மன்னிப்பு கொடுங்க. அதுதான் வந்து அதுக்காக அங்க நெகேமியா வந்து உபவாசித்து என்ன செஞ்சிருக்கிறாரு, அங்க ஜெபம் செஞ்சிருக்கிறாரு. அதுக்கு அந்த ஜெபத்துக்கு தேவன் என்ன செஞ்சாருன்னா, அதுக்கு நல்ல ஒரு பதில அவருடைய கிருபையை தந்தாரு. நீங்க பாருங்க 11வது வசனம், 10:11 பாருங்க, நெகேமியா 1வது அதிகாரம். அவர் தேவனிடத்தில் அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக என்ன செஞ்சாரா, அவர் உபவாசம் செய்து அந்த கிருபையை அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக அந்த ஜெபம் செஞ்சாரு. அப்போ தேவன் என்ன செஞ்சாருன்னா, அந்த அந்த ஜெபத்துக்கு கண்டிப்பா பதில் என்னங்க, அந்த ஆசீர்வாதமே தந்தார், அந்த கிருபையை தந்தார். மீண்டுமாக நெகேமிய போய் அந்த அலங்கத்தை கட்டுவதற்கு அந்த ராஜா கிட்ட என்னங்க, அந்த ராஜா கிட்ட வந்து அதை வாங்கவே முடியாது. நீங்க ராஜா கிட்ட வந்து அதை வாங்கவே, ஏன்னா எவ்வளவு நாள் லீவு கிடைக்கிற கேக்குறாரு. அதே சமயத்துல அந்த அலங்கம் கட்டுவதற்கான தேவையான பொருள்கள் இதெல்லாம் வந்து அந்த ராஜா கிட்ட இருந்து என்ன பண்றாரு, அதெல்லாம் பாருங்க, அதெல்லாம் வந்து அது வந்து நடக்க முடியாத அசாதாரணமான ஒரு காரியம். ஆனா இவர் எந்த அளவு வந்து தேவனிடத்துல தன்னை தாழ்த்தி அந்த ஜெபம் செஞ்சதுனால, அந்த உபவாசித்து ஜெபம் செய்யறதுனால தேவன் என்ன செஞ்சார், அவ்வளவு பெரிய மகா பெரிய அந்த ஒரு வாய்ப்பை அது அங்க தேவன் அங்க வாய்க்க செய்தார். அப்போ அதனால அன்பா இது இதுல இன்னொரு விஷயம் கூட என்னன்னா, அதுல உபவாசித்து ஜெபம் செய்யறது கூட என்ன ஒரு பாயிண்ட்னா, நெகேமியா வந்து சுயநலத்துக்காக அங்க செய்யல, அது கூட ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். நெகேமியா வந்து எனக்கு சுயநலத்துக்காக இன்னைக்கு வந்து என்ன மற்ற கிறிஸ்டன்ஸ் எல்லாம் செய்யறாங்களே, எனக்கு பேர் கிறிஸ்தவன், ஆண்டவர் எனக்கு ஒரு கார் வேணும், அதுக்காக நான் உபவாசி ஜெபம் பண்றேன், அப்படி இல்லை. நம்ம நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கோம்னா, தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்டு நம்முடைய ஆவிக்குரிய பலத்துக்காக, நம்முடைய சகோதரர்களுக்காக, இல்லை நாம் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கறதுக்காக, இதுக்காக தான் நம்ம எப்படி செய்யணும், அந்த உபவாசமே நம்ம செய்யணும். அது கூட அங்க முக்கியமா நம்ம பார்க்கிறோம். இன்னுமாக நீங்க பார்க்கும்போது பாருங்க, யோயல் 2வது அதிகாரம் 12வது வசனம் பாருங்க, யோயல் 2வது அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் நீங்கள் என்ன செய்யுங்க, உபவாசத்தோடும் அழுகையோடும், கண்டிப்பா அவங்க தேவனிடத்துல வந்து என்ன, நம்ம ரொம்ப தேவனிடத்துல கிட்ட கிட்ட போகும்போது நமக்குள்ள இருக்கிற என்ன பலவீனங்கள் நினைச்சு, நமக்குள்ள இருக்கிற ரொம்ப தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நினைச்சு என்ன ஆகும், சில நேரத்துல வேதல அழுகையே வந்துடும். அதுதான் சொல்லுங்க, நீங்கள் உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் என்ன பண்ணுங்க, புலம்பல் என்ன, அநேக நேரத்துல நான் இப்படி செஞ்சிட்டேன், இப்படி நான் ஆயிடுச்சே, இப்படி நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு என்ன வருது, கண்டிப்பா புலம்பல். அது என்னன்னா, அதெல்லாம் கன்ஃபஸ், அது வந்து அது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற அந்த ஒரு மனசு அது வரணும். அது அது உபவாசத்தோடு நம்ம செய்யும் போது என்னன்னா, அது தேவனுடைய பார்வையில ரொம்ப ரொம்ப அருமையா அது வந்து இருக்குது. நீங்க பாருங்க 13வது வசனம்,
நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து,
உங்களுடைய இருதயங்களை கிழித்து நீங்கள் தேவனிடத்துல நீங்க திரும்புங்கள். அப்படி தேவனிடத்துல நீங்க செய்யும் போது தேவன் எப்படி இருக்கிறார்னா, ஒரு மகா இரக்கமும் கிருபையும் சாந்தமும் உள்ளவராக இருக்கிறாரு. அப்ப கண்டிப்பா நம்ம உபவாசத்தோட இது நம்ம கண்டிப்பா செய்யும் போது, ஏன்னா நம்ம பாவங்கள் வந்து கண்டிப்பா வந்து நம்ம புதிய சிருஷ்டிகள் செஞ்சிடறோம். அந்த பாவங்களை கேட்டு அந்த கிருபையை மன்னிப்பு பெற கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும், நம்ம உபவாசத்தோட இருந்து அந்த மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது, அந்த தேவனத்துல ஜபிக்கும் போது நிச்சயமா தேவன் என்ன செய்யறாருன்னா அதை மன்னிப்பு கொடுக்குறாரு. இது நம்ம பிராக்டிக்கலா கூட நம்ம உலகத்துல நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்க, சின்ன குழந்தைகள் வந்து ஏதாவது வந்து ஒரு பெற்றோர்கிட்ட கேக்குறாங்க, நேரத்துல கம்முனரு அடிச்சிடறோம் வந்து கம்முனுப்பா, இப்ப குழந்தை வந்து நான் நீங்க அதை வாங்கி கொடுக்காட்டி நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுங்க. அப்ப என்ன பண்றோம், இப்ப மத்தியானம் சாப்பிடல நம்ம விட்டுறோம் வேணாமா, அனுப்புறோம் டே தம்பி ராஜா எப்படியாவது சாப்பிடு சாமி எனக்கு அப்படி இப்படி அவனுக்கு வந்து கொஞ்சம் நைஸ் பண்ணி எப்படியாவது என்ன பண்றான் அவன் இதுல அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தா வாங்கியே கொடுக்குறோம். சோ என்னன்னா அது சைக்கலாஜிக்கலா வந்து நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது தேவன் வந்து அப்படியா பிள்ளைகள் சார் அந்த மனம் திரும்புதா தேவன் என்ன அந்த பசி அப்படிங்கிறதுக்காக பார்ப்பதில்ல, அந்த மனசுதான் அங்க பாக்குறாரு. சார் நான் அவன் என்னிடத்துல அந்த கிருபை பெற்றுக்கொள்றதுக்காக என்னுடைய மகன் மகள் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி என்னன்னா, இன்னுமாக அவருடைய கிருபை என்ன ஆகுதுன்னா அங்க அதிகமாகுது. அதே மதே சமயத்தில் இன்னுமாக நீங்க பாருங்க, நம்ம இந்திய தேசத்துக்கு சுதந்திரம் கிடைச்சது எப்படிதான் கிடைச்சு, நம்ம இந்திய தேசத்துக்கு சுதந்திரம் கிடைச்சது என்னங்க, அகிம்சா உண்ணாவிரதம் தான் இருந்தாரு. நீ நம்ம காந்தி என்ன என்ன பண்ணாருன்னா உண்ணா என்ன அந்த பிரிட்டிஷாருக்கே ரொம்ப ஆச்சரியமா போச்சு, கத்தி எடுத்து வெட்டுறது இல்ல துப்பாக்கி எடுத்து சுடுறது இல்லான்னு என்ன பண்றான். அப்ப பார்க்கும்போது என்னன்னா சரி எப்படியாவது என்ன பண்ணுங்க உங்களுக்கு வந்து, அதனால என்னன்னா அது வந்து உபவாசத்துக்கு அவ்வளவு ஒரு வேலை இருக்குது, அவ்வளவு ஒரு வெயிட் இருக்குது. இதெல்லாம் யாரு கொடுத்ததுன்னா தேவன் சார் அறிமுகம் பண்ணார். இதெல்லாம் இந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் யாரு அறிமுகப்படுத்தினாருன்னா தேவன் சார் இதெல்லாம் அறிமுகப்படுத்தினாரு. அதனால வந்து உபவாசத்துடைய வேலையும் இன்னைக்கு அதிகமா, இன்னைக்கு வந்து எல்லா தலைவர்களும் வந்து இந்திய தேசத்துக்கு சுதந்திரத்துக்காக பாடுபட்டாரு. ஆனா யாரு ரொம்ப முக்கியமா சொல்லணும் நீ ஏன் அப்படின்னா அவரு அவரு தான் அந்த அகிம்சா அந்த எனக்கு அந்த இது கண்டுபிடிச்சார். அது எப்படின்னு கண்டுபிடிச்சேன்னா வேதத்துல இருந்தா பைபிள் இருந்தா அதை கூட கண்டுபிடிச்சாரு. அதனால அந்த உபவாசத்துக்கு வந்து அவ்வளவு ஒரு வேல்யூ இருக்கு. அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து சிந்தித்து நம்ம பார்க்கக்கூடியவர்களா இருக்கிற ஒவ்வொரு புதிய சிருஷ்டிகள். அப்ப பாருங்க, அதனால தேவனுடைய அந்த இறுக்கங்களை பெற்றுக்கொள்வதற்கும் கிருபைகளை பெற்றுக்கொள்வதற்கும் நமக்கு என்ன நமக்கு முக்கியமா இருக்குன்னா இந்த உபவாசம் வந்து நமக்கு மிக முக்கியமா இருக்குது. அது கூட நம்ம முக்கியமா நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல அந்த 14 நீங்க பாருங்க, யோவான் சாரி யோயல் 2:14 வசனம்,
ஒருவேளை அவர் திருப்பி மனசாகப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலியையும் பான பலியையும் செலுத்துகிறதுக்கான ஆசீர்வாதத்தையும் தந்தருளுவார்.
அப்ப கண்டிப்பா அவரு கண்டிப்பா ஒருவேளை நீங்க இதெல்லாம் செய்யும் போது ஒருவேளை அவர் மனஸ்தாபம் பட்டு ஏன்னா கண்டிப்பா தேவன் என்ன செய்வார், கண்டிப்பா அந்த மாதிரி செய்யும் போது கண்டிப்பா நாங்க கண்டிப்பா கிருபை செய்வார், இருக்க செய்வார். ஏன்னா அதுக்கு முன்னாடி வசனத்துல தான் நம்ம பார்க்கிறோமே அவர் மகா இருக்கவும் கிருபையும் உள்ளவரா தேவன் நம்முடைய தேவன் இருக்கிறார். ரொம்ப சகோதர சகோதரி, இதெல்லாம் வந்து அப்ப தேவனிடத்தில் அந்த கிருபையும் நம்ம மன்னிப்பும் நம்ம பெற்றுக்கொள்வதற்கு இந்த உபவாசம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்காக ஒரு பகுதியாக அது கூட இருக்குது நம்ம பார்க்கிறோம். அதுக்கு அடுத்ததாக பார்க்கும்போது என்ன பார்க்கிறோம்னா இந்த உபவாசத்தினுடைய பலன்ல தேவனுடைய சத்தியங்களை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு, தேவனுடைய இனி வரக்கூடிய காலங்களை பற்றின திட்டங்களை வந்து நம்ம அறிஞ்சு கொள்வதற்கு, சப்போஸ் நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம உபவாசத்தோட நம்ம தேவனிடத்துல கேட்டா அது தேவன் வெளிப்படுத்துவார் நிச்சயமா. அது கூட வந்து ஒரு ஒரு பாயிண்ட் தேவன் நாங்க சொல்றோம். தேவனுடைய சத்தியங்களை நமக்கு புரிஞ்சுக்க முடியல, இனி வரக்கூடிய நாட்கள் எப்படின்னு நமக்கு தெரியல, அவருடைய திட்டங்களை வந்து நம்ம ரகசியங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா உபவாசமா இருந்தா உபவாசத்தோட நம்ம தேவனிடத்துல எதிர்பார்த்து அதை நம்ம வேண்டிக் கொண்டா தேவனிடத்துல அந்த 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 ரகசியங்களை கூட தேவன் என்ன செய்வார்னா அவர் வெளிப்படுத்துவார். நீங்க பாருங்க உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா தானியேல், தானியேல் 9:3 வசனம் பாருங்க நீங்க,
என் முகத்தை அப்படின்னு
தேவனிடத்துல நான் கேட்டேன். பாருங்க அது 3 வசனம் படிச்சீங்களா, 4 பாருங்க,
கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து ஆண்டவரே
எல்லாம் வருதுங்க. பாவ அறிக்கை செய்து நான் உபவாசித்து ஜெபம் பண்ணி பாருங்க பாருங்க.
ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராக இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கழகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்க தரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரர்களும்
ஊழியக்காரர்களுடைய பேச்செல்லாம் ஆண்டவரே நாங்க கேட்காம நாங்க விட்டுட்டோம். ஆனா நீங்க இப்ப என்ன பண்ணுங்க, எங்களுக்கு நீங்க கிருபை செய்யணும். நீங்க எங்களுக்கு என்ன, ஏன்னா பாபிலோன்ல என்ன செஞ்சிருக்காங்க, பாபிலோன்ல வந்து அவங்க அடிமைகளா சிறைப்பட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு சமயத்துல தானியல் அப்படி செய்யறாரு, ஜெபத்தோட அந்த உபவாசம் இருந்து ஜெபத்தோட விண்ணப்பத்தோட அந்த பாவ அறிக்கை அங்க தேவனிடத்துல செய்து அங்க பாருங்க இதெல்லாம் அங்க கன்ஃபஸ் அவர் வாயத்தை என்னங்க அவர் கன்ஃபஸ் பண்றாரு தேவன் முன்னாடி அங்க பேசிட்டு. அப்ப பாருங்க அதுல வந்து 21வது வசனம் பாருங்க.
அப்படியே நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியே வேகமாய் பறந்து வந்து அஞ்சு குறையில் நேரமாகிய வேலையிலே என்னை
தொட்டான். தானியல் வந்து என்னன்னா எங்களுக்கு எப்போ அந்த விடுதலை கிடைக்கும், அதே சமயத்தில் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா மேசியா வருவார்னு அவருக்கு வாக்குத்தத்தம் இருக்கு. இஸ்ரேல் ஜனங்களுக்கு மேசியா வருவார், மேசியா வந்து அவங்களுக்கு பூர்ணமான விடுதலை தருவார்னு வாக்குத்தத்தம் இருக்கு. இப்போ இது வந்து அவருக்கு ரொம்ப ஒரு உற்சாகத்தை என்ன ரொம்ப ஆவலாகி போச்சு. மேசியா வந்து எப்போ வருவாரு, எப்போ எங்களுக்கு எப்போ முழுமையான ஒரு விடுதலை கிடைக்கும், அது கூட அவர் மனசுல வந்து ரொம்ப ஒரு அப்படின்னு என்னங்க தேவன் வந்து எந்த சமயத்தில் மேசியாவை அனுப்புவாருங்கிற எண்ணம் அவர் தானியலுக்கு தெரிஞ்சு. அதனால வந்து கத்ரா இயேசு இந்த பூமியில எப்ப பிறப்பார், இஸ்ரேல் மத்தியத்தில் எப்ப வருவாருங்கிற அந்த ஒரு உந்துதல் இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்தது என்ன செய்வாரு, இஸ்ரேலுக்கு வந்து பூர்ணமான ஒரு விமோசனத்தை தருவாரு. அதனால அந்த மேசியாவுடைய வருகைக்காக தானியல் என்ன செய்யறாரு, உபவாசித்து அங்க ஜெப பண்ண பாவ அறிக்கை எல்லாம் செய்து அங்க ஜெப செஞ்சிட்டு இருக்கும் போது இப்ப யார் வந்து தொடர்றாரு, காபிரியல் வந்து அங்க வந்து அங்க தொடர்றாரு. பாருங்க 24வது வசனம் நீங்க பாருங்க, அதுல 21-22 பாருங்க.
அவன் எனக்கு தெளிவு உண்டாக்கி என்னோட பேசி தானியலை உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன்.
பாத்தீங்களா, யார் அனுப்புனாருங்க, காபிரியல தேவன் அனுப்புனார். அந்த அறிவு தேவனுடைய திட்டங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு மேசியனுடைய வருகை எப்பான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு ஆர்வம் உண்டாச்சு. அவர் இந்த விதமாக அவர் தேவனிடத்தில் கேட்கும் போது உபவாசித்து ஜெபித்து அங்க கேட்கும் போது தேவன் என்ன பண்றாருன்னா அந்த காபிரியல அவர் என்ன சொல்றாரு, அவர் வந்து அந்த அறிவை அறிவை உணர்த்தி இப்ப பாருங்க இப்ப சொல்லிட்டு வராது அந்த அந்த விஷயத்தை.
என்னங்க
இப்ப என்ன சொல்றாரு, நீங்க மிகவும் எனக்கு பிரியமானவன், நீ மிகவும் எனக்கு பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே நான் என்ன பண்ணிட்டேன், நான் அதை நான் கேட்டுதான் இருக்கிறேன். அவர்
படிங்க
அதை அறிவிக்க இருக்கு நான் வந்தேன். நீ என்ன வந்து கேக்குறதுக்கு நீ மனசுல நினைச்சு நீ ஜெப பண்ணியோ கேட்டியோ அதுக்கு இப்போ நான் உனக்கு சொல்றதுக்காக நான் வந்திருக்கிறேன். பாருங்க
இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள், மீறுதலை தவிர்க்கிறதுக்கும் பாவங்களை தொலைக்கிறதுக்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதுக்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதுக்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதுக்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதுக்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி
குறிக்கப்பட்டிருக்கிறது. சார் அப்ப போதுங்க, அப்ப உங்கள் ஜனங்களுக்கு வந்து அந்த விமோசனங்களை வந்து தருவதற்கு 70 வாரம் செல்லும். அப்ப அந்த 70 வார தீர்க்க தரிசனத்தை தேவன் யாருக்கு வெளிப்படுத்தினாருன்னா தானியலுக்கு தான் வெளிப்படுத்தினார். ஏன்னா தானியல் என்ன செஞ்சாரு, அதுக்காக உபவாசித்து தேவனுடைய திட்டங்களை அறிஞ்சுக்கிறதுக்காக அவருடைய திட்டங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக அவர் உபவாசித்து ஜபிக்கும் போது தான் தேவன் அதான் நீங்க கேட்கும் போதே நான் உனக்கு என்ன எனக்கு வந்துருச்சு நான் உனக்கு நான் இப்ப சொல்றேன். அப்போ சொல்லும்போது அப்போ நாங்க அந்த கர்த்தருடைய முதலாம் வருகை பற்றின தீர்க்க தரிசனத்தை அங்க யாருக்கு வெளிப்படுத்தினாருன்னா அங்க தானியலுக்கு வந்து அங்க வெளிப்படுத்தினாரு நம்ம பார்க்கிறோம். அதனால இன்றைக்கு நமக்கு என்ன இருக்குன்னா அது ஒரு பாடமா இருக்கு. இன்றைக்கு நம்ம தேவனுடைய ரகசியங்களை திட்டங்களை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், கண்டிப்பா கண்டிப்பா தேவனை வந்து உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் நம்ம வந்து தேவனிடத்துல கேட்கும் போது தேவனுடைய திட்டங்களை நம்ம என்ன பண்ணலாம், தேவன் நமக்கு நிச்சயமா அதான் நீ எனக்கு பிரியமானவன் அதனால அவருக்கு உனக்கு சொல்றேன். அப்ப அப்படின்னா தேவனை நம்ம அதிக அதிகமாக தேடும் போது உபவாசத்தை ஜெபித்து நம்ம தேவனுடைய திட்டங்களை ரகசியங்களை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஜெபிக்கும் போது தேவன் நிச்சயமா என்ன செய்வார்னா அந்த என்ன அந்த சத்தியங்களே நமக்கு வெளிப்படுத்துவார். அது கூட நமக்கு என்ன இருக்குதுன்னா இந்த உபவாசத்தின் மூலம் நமக்கு ஒரு ஒரு பையனா இருக்குது, அது கூட நம்ம பார்க்கிறோம். அதுக்கு இதுக்கெல்லாம் வந்து அஸ்திபாரம் என்னன்னு நம்ம பார்க்கிறோம். அது அதுதான் வந்து முக்கியமா நம்ம முக்கியமா நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க இன்னொரு வசனம் கூட பாருங்க, எரேமியா 30 இல்ல இல்லைங்க அது இல்ல. அப்ப பாருங்க, அதனால நம்ம உபவாசத்து நம்ம ஜெபித்து தேவனிடத்துல நம்ம அவருடைய தெய்வீக திட்டங்களை கேட்கும் போது கூட தேவன் அதை வெளிப்படுத்துறதுக்கு அவர் சித்தமா இருக்கிறாரு. அதே சமயத்துல கடைசியாக நம்ம பார்க்கும்போது என்னன்னா, இந்த உபவாசத்தை எப்படி அனுசரிக்க கூடாதுன்னு நம்ம கர்த்தர் பேசிருக்கிறார். இதுவரைக்கும் நம்ம உபவாசத்துடைய பலன் எல்லாம் நம்ம பார்த்தோம், கடைசியா பார்க்கும் உபவாசத்தை எப்படி எந்த மாதிரி அனுசரிக்க கூடாதுன்னு கூட கர்த்தர் சொல்லும் போது மத்திய 6:16 வசனம், நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரர் மாதிரி முகவாடலா இராதேங்க. அதனால அன்பான சகோதரர் சொல்றது என்னன்னா, நீங்க ரொம்ப டீப்பா நம்ம கொஞ்சம் அளவா பார்க்கும் போது என்னன்னா, பரிசேர் சரிசெயர் வந்து எப்படி இருந்தாங்கன்னா, அவங்க உபவாசம் வந்து அது ஒரு 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 கல்ச்சரா வச்சிருந்தாங்க அப்படின்னு. ஆனா உபவாசிக்கும் போது அந்த இருதய சிந்தனையில வேற பக்கம் இருக்கு. ஆனா மனுஷர் அந்த இஸ்ரேல் மனுஷர் பார்க்கும்போது என்னங்க, இவர் தேவனுக்காக உபவாசிக்கிறாரு அப்படின்னா, அதனால முகத்தை என்ன பண்றதுன்னா அந்த வாடலா ஆக்டிங். அப்ப அப்படின்னா மற்ற மனுஷருடைய இரக்கங்களை சம்பாதிக்கிறாங்க, அதுதான் பாயிண்ட். மற்ற மனுஷர் பார்க்கும்போது இவர் பரிசுத்தவான், இவர் வந்து தேவனுடைய ஊழியக்காரர் அப்படின்னு சொல்லணும், அதுக்காக என்ன பண்றாங்க. அதனால வந்து அந்த மீனிங்ல என்ன செய்யக்கூடாது, உபவாசம். அதாவது மற்றவங்களுக்காக வந்து செய்யக்கூடாது உபவாசம். மற்றவங்க வந்து நமக்கு வந்து நம்ம 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 தேவனுக்காக நல்லா நிக்கிறோம், வைராக்கியமா இருக்கிறோம், மற்றவங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக என்ன செய்யாது, அது வந்து நீங்க இண்டிவிஜுவலா நீங்க செய்யுங்க, உங்களுக்காக நீங்க செய்யுங்க. அதனால நம்ம உபவாசம் செய்யறது மற்றவங்களுக்கு என்ன ஆகக்கூடாது. அதனால வந்து கண்டிப்பா நம்ம முதல் முறையாக செய்யும்போது முகவாடல் கண்டிப்பா வரும். அதனால ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது கண்டிப்பா என்ன வரும், கண்டிப்பா முகவாடல் வரும். ஆனா என்ன, அது நம்ம பர்சனலா செய்யலாம். நம்ம யாரு வந்து என்ன, நம்ம யாருக்கு நம்ம வெளிக்காட்டவன பிரச்சனை செய்யலாம். ஆனா நாளடைவில் அது என்ன ஆகுனா அது சரியாகும். முதல் முறையா செய்யும் போது வராங்க, நாளடைவில் என்ன ஆகுன்னா செய்வார். அதே சமயத்துல நம்முடைய மனசு வந்து மற்றவர்கள் வந்து பார்க்கணுங்கிறதுக்காக நம்ம செய்ய போறது இல்ல. அது ஏன்னா கத்தர் வந்து அது அந்த மாதிரி நமக்கு சொல்லல. மற்றவர்கள் வந்து நம்ம வந்து என்ன இது நல்ல இதா நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணல, நம்ம வந்து அது மாதிரி செய்யறோம். இது நம்ம நம்முடைய பிரயோஜனக்காக, சுய பிரயோஜனத்துக்காக நம்ம இந்த உபவாசமே நம்ம செய்யறோம். ஏன்னா அவங்க மற்றவர்கள் வந்து எப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்னா, அது அந்த அந்த பரிசெயர் செய்யர் வந்து மத்திய 15:8 என்ன சொல்றாருன்னா, அவர்கள் உதறினால் தான் வந்து என்னை கனம் பண்றாங்க, ஆனா அவர்களுடைய இருதயமும் அவங்க கண்டிப்பா. இப்ப பாருங்க பரிசேர் சரி சரி யாருன்னா இன்றைக்கு இருக்கிற பேர் கிறிஸ்தவம் பண்ணது பாஸ்டர்ஸ் இவங்களா பாருங்க, உபவாசம் செய்யும் போது என்ன எல்லாரும் வந்து பாக்குற மாதிரி, எல்லாரும் வந்து என்ன எல்லாருடைய இரக்கங்களை சம்பாதிக்கிற மாதிரி அப்படித்தான் நீங்க வந்து எல்லாம் உபவாச பாஸ்டிங் வந்து செய்யறாங்க. அந்த மாதிரி வந்து நீங்க செய்ய வேண்டாம் அப்படின்ட்டாரு. அப்ப நம்ம வந்து அது தனிப்பட்ட முறையாக, அது தேவனுக்கு நமக்கும் வந்து நம்ம தனிப்பட்ட முறையாக உபவாசம் செய்யலாம். அதே சமயத்துல நம்ம சகோதரர்களும் கூடி கூட என்ன பண்ணலாம், கண்டிப்பா அது அந்த மனசுதான் முக்கியம். எந்த விஷயத்துக்காக எந்த நோக்கம் வந்து உங்க மனசுல வச்சு நம்ம உபவாசிக்கிறோம், அதுதான் வந்து தேவன் அங்க பாக்குறோம். அதனால அப்ப பாருங்க நம்ம உபவாசிக்கும் போது எப்படி உபவாசிக்கணும்னு கூட கர்த்தர் அங்க சொல்லும் போது மத்திய 6:17-18 பாருங்க. மற்றவர்கள் வந்து பாராம நீங்க வந்து தனியா நீங்க உபவாசம் பண்ணுங்க. மனுஷர்களுக்கு என்ன பண்ணாதீங்க, காட்டாதீங்க அப்படின்னா பாருங்க. இதுல இன்னும் ஆழமா பார்க்கும் போது உபவாசத்துடைய உண்மை பொருள் என்னன்னு பார்க்கும் போது தன்னைத்தானே இருக்கிறது. அது கூட என்னன்னா, இப்ப நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம தேவனுக்காக நம்ம விடுறோம்னா அது கூட நம்ம சொல்ல வேண்டாங்கிறது, அது கூட ஒரு பிரதர் நான் இது விட்டுட்டா நம்ம இன்னைக்கெல்லாம் சொல்லிடுறோம், பிரதர் நான் இதெல்லாம் செஞ்சுட்டேன் அப்படின்னா சொல்லிடுறோம். பட் என்னன்னா அது கூட என்ன என்ன சொல்றீங்க தேவன், அது கூட வந்து நீங்க வேண்டாம், நீங்க பர்சனலா நீங்க வந்து அதை செய்யுங்க. அதே சமயத்துல இன்னொன்னு இன்னும் என்னன்னு பார்க்கும்போது, நம்ம மற்றவங்க சொல்லணும் அப்படிங்கிறக்காக நம்ம செய்யறது இல்ல. சோ நம்ம ப்ராக்டிக்கலா நம்ம சில விஷயங்களை மற்ற சகோதர சகோதரர் ஷேர் பண்ணும்போது என்னன்னா, அது அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு, நமக்கு கூட என்ன இருக்கு, அதனால என்னன்னா நம்மளுடைய மற்றவங்க பிரைஸ் பண்ணுங்கிறதுக்காக என்ன பண்றோம், அந்த மோட்டிவ்ல செய்யக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பு. என்னன்னா அது பர்சனலா நம்ம என்ன உபாசிக்கும் போது வந்து நம்ம வந்து அது பர்சனலா தேவனுக்கு நமக்கு அது நம்ம செய்யணும். அதுதான் வந்து அந்த அதாவது அந்த ஒரு மனசு இருக்கணும். என்ன மனசுன்னா நமக்கு நம்ம ஆவிக்குரிய பிரயோஜனத்துக்காக செய்யறோம். இது என்ன அது அந்த ஒரு மனசுல தான் இருக்கணும். மற்றவங்களுக்காக என்ன பண்ணக்கூடாது, செய்ய வேண்டாம். அதுதான் இந்த முக்கியமான பாயிண்ட் நம்ம கத்துறங்க சொல்றது நம்ம பார்க்கிறோம். அதனால அன்பான சகோதர சகோதரி இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது கடைசியில இந்த உபவாசம் நம்ம செய்யறது மூலமா என்ன வருது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முடிவாக நம்முடைய கேரக்டர் கூட அநேக கேரக்டர் டெவலப் ஆகுது. உபவாசத்தின் மூலம் வந்து நம்முடைய கேரக்டர் வந்து நிறைய நமக்கு டெவலப் ஆகுது. நீங்க பாருங்க எஸ்ரா 8:21 பாருங்க. எஸ்ரா 8:21 நாங்கள் எங்களை தாழ்த்துகிறதுக்கும் கேரக்டர் வருதான். அப்ப கண்டிப்பா உபவாசம் செய்யும் போது என்ன தேவன் முன்னாடி எப்படி இருக்கிறோம், எப்படி நிக்கிறோம்னா நமக்கு அந்த ஒரு தாழ்மையான ஒரு மனசு நமக்கு கண்டிப்பா வருது. அப்ப தாழ்மையான மனசு வந்தாலே நமக்கு என்ன ஸ்பிரிச்சுவல் கேரக்டர் பொறுமை கண்டிப்பா வரும். ஏன்னா இன்னைக்கு வந்து முக்கியமா சாப்பாடு இல்லைன்னா என்ன பண்றோம், சண்டை போடுறோம் இல்லைங்களா. அப்படி இல்லைனா உடனே அது பண்ண இது பண்ணுவேன் எவ்வளவு நம்ம இது பண்ணோம். ஆனா அது நம்ம சகிக்கிறதுக்கு நம்ம பழகிட்டோம். நம்ம உபவாசத்தோடு இருக்கும்போது என்ன வருது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சகிப்புத்தன்மை கூட வரும். நம்முடைய செல்ஃப் கண்ட்ரோல் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்னங்க கோபம் வராது. அதான் நம்ம ஒரு உபவாசம் செய்யும் போது என்னன்னா நம்ம பசி என்ன பண்ண, நம்ம சரீரத்தை அதை தாங்கிறதுக்கு அந்த சக்தியை நம்ம பெற்றுக்கொள்றோம். அதெல்லாம் பாருங்க நம்ம பிராக்டிக்கலா இருக்குது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா மற்றவங்க மேல என்ன வராது, நமக்கு கோபம் வராது. அப்புறம் என்ன மற்றவங்க என்ன சொன்னாலும் கூட நம்ம சகிச்சுக்கலாம். அதே சமயத்துல தைரியமும் வருது, வைராக்கியமும் வந்து வருது, தேவ பக்தியும் வந்து கூடுது. அதே சமயத்துல தேவனுடைய கிருபையும் அதிகமா கிடைக்கும். அதனால வந்து கத்ரா இயேசுகிறது அங்க சிலுவை மேல போய் நின்னாருன்னா சொன்னா இல்லைங்க, அந்த அளவு என்ன இருக்கிறாரு, அந்த அளவு வந்து ப்ரிப்பேர் ஆயிருக்கிறார். அதெல்லாம் வந்து தேவன் அவன் அந்த அளவு உபவாசித்து ஜெபித்து தேவனிடத்துல அந்த ஒரு அந்த சமூகத்துல நின்று அந்த அளவு வந்து வைராக்கியத்தை கொஞ்சம் அவர் என்ன ஒரு பரிபூர்ணமான மனுஷர், அவருக்கே அதெல்லாம் வந்து தேவைப்பட்டிருக்கு. பரிபூர்ண மனுஷருக்கே அதெல்லாம் என்ன கத்தர் வந்து என்ன அவருக்கு வந்து தேவ பக்தி இல்லாதவா, தேவனுடைய மகன் குமாரன், ஆனா அவருக்கு அது தேவையா இருந்திருக்கு. அவருக்கு என்ன ஒரு பரிபூர்ண மனுஷர், அவரு வந்து தேவனுடைய குமாரன், அவரு வந்து அப்பாவுடைய மகன் தான். அவருக்கே தேவன் மேல அந்த பக்தியும் வைராக்கியமும் வந்து வளருவதற்கு அவருக்கே என்ன ஜபமும் உபவாசமும் தேவையா இருந்திருக்கு. அப்ப இன்னைக்கு நமக்கு உங்களுக்கு இல்லைங்களா, இப்ப கண்டிப்பா நம்ம கூட என்ன நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. பாஸ்டிங் வந்து ரொம்ப ரொம்ப தேவை. உபவாசம் வந்து கண்டிப்பா நம்ம செய்யணும். உபவாசத்தை நம்ம ஜபித்து நம்ம பாருங்க நம்ம மேல பார்த்த எல்லா என்ன பாயிண்ட்ஸ் அது வந்து நம்ம அவ்வளவு நன்மைகள் கூட தேவன் அதுல வச்சிருக்கிறாரு. அதனால கண்டிப்பா இது ஒவ்வொரு புதிய சிஸ்டி வந்து இது பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறாரு நம்முடைய மூத்த சகோதரர். இப்ப ரசிலா வந்து சொல்லும் போது ஒவ்வொரு புதிய சிருஷ்டி வந்து இந்த உபவாசத்தை வந்து நீங்க பயிற்சி எடுக்கணும். ஏன்னா எல்லாமே எப்படிங்க பிராக்டிஸ் பை பிராக்டிஸ் நீங்க வந்து பயிற்சி எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி வந்து நீங்க பிராக்டிஸ் அதே சமயத்துல என்னங்க ரொம்ப 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 சுவை மிகுந்த அது கூட என்ன பண்ணும், அது கூட வந்து நம்ம வந்து அது மாத்திரம் இல்ல மற்ற எல்லா விஷயம் இல்லைங்களா, நம்ம என்னங்க மற்ற எல்லா காரியங்களும் வந்து அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அதிகம் நம்ம தன்னைத்தானே வெறுக்கிறது வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ண முடியும். அதில் முக்கியமாக நமக்கு முன்னாடி என்ன இருக்கிறதுனா இந்த என்னங்க ஃபுட்டு. ஸோ இந்த உபவாசம் வந்து நம்ம செஞ்ச நம்ம சரீரத்தை வந்து ஒடுக்குனால்தான் அன்பான சகோதர சகோதரி இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் நம்ம புதிய சிருஷ்டியை வந்து மாம்சத்தை மேற்கொள்ள முடியும். இந்த உணவு கட்டுப்பாடு நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக என்னென்னா மாம்சிக்கு வந்து நம்ம மேற்கொண்டோம். அப்புறம் அந்த மேலான வாய்ப்பை நம்ம இழந்து போயிடுவோம். அதனால வந்து நம்ம என்னங்க இன்றையிலிருந்து இந்த பாடங்கள்லாம் கேட்கும்போது ரொம்ப கண்டிப்பா என்னங்க அதுல வீக் எல்லாமே என்ன நான் ரொம்ப ரொம்ப அதனால இதெல்லாம் பாடங்களை சத்தியங்களை படிக்கும் போது ரொம்ப தேவன் ரொம்ப கிருபை செஞ்சாலும் நம்ம இந்த கடைசி காலத்துல நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு அதுதான் உண்மை. அதனால இந்த சத்தியங்களெல்லாம் நம்ம கேட்கும்போது இன்னும் இப்ப இந்த மாதிரி இந்த உபவாசம் செய்யும் போது நமக்கே நல்லா தெரியும் இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி நம்ம போகலாம். இந்த ஒரு நெருக்கமான வழியில என்ன பண்ணலாம்னா இன்னும் ஒரு 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 ஸ்டெப்பு நம்ம முன்னாடி போகலாம். அதனால இது இந்த உபவாசத்தை நம்ம கண்டிப்பா நம்ம கடைபிடிக்கணும், அதை அனுசரிக்கணும். அது வந்து நம்ம அனுசரித்து நம்ம அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வாராக.